Mic. Okay. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக பிரியமாக அழைக்கப்பட்ட அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் எங்களுடைய திருச்சி பட்டணத்தை சார்ந்துட்ட இரண்டு ஐக்கியங்களின் சார்பான அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் நாம் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபை இறக்கம். சில வருடங்களுக்கு பிறகாக மீண்டுமாக இப்படியாக நாம் தேவனுடைய சமூகத்தை நோக்கி நாம் வந்து அமர்ந்து அவருடைய பரிசுத்தமுள்ள விலையேறப்பட்ட வார்த்தைகளை கொடுத்ததான சிந்தனைக்குள்ளாக நாம் கடந்து போவதற்கு தேவன் பாராட்டிட்ட இந்த ஒரு விலையில்லாத காரணத்திற்காக நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு நம்முடைய கர்த்தர் மூலமாக நன்றிகளையும் துதிகளையும் இந்த ஒரு வேளையிலே நாம் பிதாவாகி தேவனுக்கு நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். அன்பான சோர சொல்ல, இப்பொழுதும் சற்று நேரம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு புரோஜனமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு பாடம், பாடத்துடைய தலைப்பாகப்பட்டது நியாய தீர்ப்பு நாளிலே. அன்பான சோதர சொல்ல, பொதுவாக இந்த நியாய தீர்ப்பு நாள் என்று சொல்லும்போது உலக கிறிஸ்தவர்கள் பற்றியில் இதை பற்றின ஒரு பொதுவான கருத்து என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, நியாய தீர்ப்பு என்று ஒரு நாள் வரும். அந்த ஒரு நாளில் கர்த்தர் வந்துட்டு சிங்காசனத்தில் உட்கார்ந்து வந்து அங்கே ஒரே நாளில் எல்லாரையும் உயிரோடு எழுந்திருக்க வச்சு, ஸோ நன்மை செய்தருள்ள வலது புறமாயும் தீமை செய்தருள்ள இடவது புறமாயும் அங்கே நிற்க வச்சு நியாய தீர்ப்பு செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பிரதர் வந்துட்டு அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வாலியமில் எட்டாவது அத்தியாயத்தில் தெளிவாக பேசிட்டார். ஸோ பாருங்கள், நம்ம பிரதர் பேசிட்ட அந்த ஒரு கோணத்தில் இந்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போகிறது அங்கே இல்லை. மாறாக இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த நாட்கள்ல மகா மேன்மையான தேவனுடைய மகா பரிசுத்தமான சத்தியத்தை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நாம நியாய தீர்ப்பு நாளை பற்றி என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம், மேலும் இந்த ஒரு நாள்ல இப்ப நாம் எப்படி காணப்படுகிறோம் அப்படிங்கறதா இந்த பாடத்தினுடைய மைய கருப்பொருளாக நாம பார்க்க போறோம். பாருங்க, பாடம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாடம் வந்து பிரதர் வந்துட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் சொல்லி அவர் ஆமேன் போட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார். பட் ஆனால் வேற வழி இல்லை, நம்ம கமா போட்டு திரும்பியும் அதே சில காரியங்கள் பேச வேண்டியது இருக்கு. பாருங்க, பொதுவா நியாய தீர்ப்பு நாள்னா என்ன, இது எப்ப ஆரம்பிக்குது, அந்த ஒரு நாள்ல என்னென்ன ஒரு காரியங்கள்லாம் கடந்து போகும், இதை பத்தில நமக்கு தெரியுமா தெரியாதுங்களா? தெரியும் இல்லையா? அநேக பாடங்கள் நம்ம கேட்டிருப்போம், அநேக விஷயங்கள் நம்ம படித்திருப்போம் இல்லைங்களா? பாருங்க, பொதுவா நியாய தீர்ப்பு நாள் சொல்லிட்டா அது யாருடைய நாள் சொல்லுவோம்? நம்முடைய ஆண்டவருடைய நாள் இல்லைங்களா சொல்லுவோம். அந்த ஒரு நாள்ல ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் உலக ஜனங்களுக்கும் கர்த்தர் என்ன செய்ய போறேன்னா நியாய தீர்ப்பு செய்ய போறேன். சரி, இந்த ஒரு நியாய தீர்ப்பு நாளானது எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னோம்னா என்ன சொல்லுவோம், எளிமையா சொல்லிடுவோம், 1874 அது துவங்கி இப்ப கடந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நாம சொல்றோம். சோ இந்த ஒரு கர்த்தருடைய ராஜ்யத்தினுடைய நாள்ல வரிசைக்கிரமா சில சம்பவங்கள் அங்க நடக்க வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட், முதல் காரியம் என்ன நடக்கணும் அப்படின்னா, நம்ம டிஸ்பிளே பண்றோம் பாக்கலாம் நீங்க, 1874 கர்த்தருடைய இரண்டாம் வருடை அங்க துவங்குது. அடுத்து 1878 அங்க முதலாம் உயிர்த்தெழுதல், இதை தொடர்ந்து சபையினுடைய நிறைவு நடக்கும். அடுத்து மகா உபத்திரத்தினுடைய காலத்துல திரள் கூட்டத்தாருடைய சாட்சி கடந்து போகும். பின்பு திரள் கூட்டத்தாருடைய உயிர்த்தெழுதல் நடக்கும். அடுத்து முற்பிதாக்குடைய உயிர்த்தெழுதல், இஸ்ரேல் ஜனங்களுடைய உயிர்த்தெழுதல், இதை தொடர்ந்து உலக ஜனங்களுடைய உயிர்த்தெழுதல் அங்கு கடந்து போகும். சோ விசேஷமா இந்த ஒரு காலப்பகுதியில் தான் கண்ணுக்கு தெரியக்கூடிய ராஜ்யம் பகிரங்கமாக அங்க வெளிப்பட்டுருக்கு. இதை தொடர்ந்து பார்க்கிறோம் மேசியாவுடைய மூன்றாவது அறுவடையுடைய அந்த ஒரு காலத்துல கொஞ்ச காலத்திற்கு சாத்தான் கட்டவிழ்க்கப்படுது நடக்கும். பின்பு சாத்தானுடைய நியாய தீர்ப்பு அங்கு நடக்கும். பின்பு புதிய வானம் புதிய பூமி என்று சொல்லப்படக்கூடிய புதிய எருசலேமில் கர்த்தருடைய ஆளுகை அங்கு கடந்து போகும். கடைசியா பார்க்கும் பொழுது உலக ஜனங்கம் எதை இழந்து போச்சோ அதையெல்லாம் முட்டு முடிய கடைசியாக அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று பார்க்கும். ஸோ இது எல்லாமே நம்ம சொல்லிட்ட இந்த வரிசைப்படுத்துற எல்லாமே அந்த நியாய தீர்ப்பினால கடந்து போகக்கூடிய காரியங்களாக சம்பவங்களாக நம்ம பார்க்கணும். இதுல நமக்குரிய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா, பாருங்க, நமக்குள்ளார ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு அந்த கரு உருவாகி அதை பல படைநிலைகள் கடந்து நன்கு வளர்ச்சி அடைந்து ஒரு கட்டத்துல பிறத்தல் நடக்கும். எப்படிப்பட்ட பிறத்தல் அப்படின்னா, ஆவிக்குரிய ஒரு பிறத்தல் நடக்கும். சோ இதுவே சபையின் நிறைவாக நம்ம அங்க பார்க்கணும். அதே உலகத்தினுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா, பாருங்க, இதை பற்றி தான் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா, அவருடைய முதலாம் வருகையுடைய அந்த ஒரு நாட்கள்ல ஒரு ரெண்டு பட்டணத்தை கம்பேர் பண்ணி அங்க கர்த்தர் பேசியிருக்கிறார். சோ அதை பேசி ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பு தரும் விதத்துல அங்க கர்த்தர் அங்க பேசியிருப்பார். மேலும் அங்க கர்த்தர் பேசிட்ட அந்த நியாய தீர்ப்பு நாளை பற்றி நம்முடைய ஏழாம் தூதர் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, ரீப்ரன்ஸ் 26:23 அறிவு பொறுப்புகளை அதிகரிக்கிறது அப்படிங்கிற தலைப்புல ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கிறாங்க. அதாவது கர்த்தர் பேசின அந்த நியாய தீர்ப்பு நாளை குறித்து அதை நமக்கு சுட்டி காட்டி நம்முடைய அழைப்புடைய ஊழியத்துல எந்த அளவுக்கு நாம் முருகு அர்ப்பணிப்புள்ளவர்களாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிப்பு தருந்தத்துல அந்த ஒரு ஆர்டிகல் அங்க எழுதியிருப்பாங்க. சோ இது அனுப்பில இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்ன தியானிக்க போறோம் அப்படின்னா, கர்த்தர் அங்க பேசிட்டார் இல்லையா, முதலாம் வருகை நாட்கள்ல அவர் பேசிட்டார் இல்லையா, அவர் பேசிட்ட அந்த நியாய தீர்ப்பின் நாளை குறித்ததான சாரம்சம் என்ன, எதன் அடிப்படையில அங்க ரெண்டு பட்டணத்தை ஒப்பிட்டு கர்த்தர் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய சாரம்சம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம அதை பார்ப்போம். பின்பு அந்த நியாய தீர்ப்பின் நாள்ல, நியாய தீர்ப்பின் நாள்ல நம்முடைய நிலை எவ்விதத்துல இப்ப காணப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சற்று நேரம் நம்ம என்ன செய்யணும்னா தியானிக்கிறோம். சரி, இப்ப கர்த்தர் பேசிட்ட அந்த எச்சரிப்பினுடைய வார்த்தைகள் நம்ம வாசிக்க கேட்கலாம். மத்தேயுடைய புஸ்தகம் 11:11 வசனங்கள் 23 வாசிங்க.
வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இன்னால் வரைக்கும் நிலைத்திருக்கும்.
பாருங்க, கர்த்தர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ரெண்டு பட்டணத்தை கம்பேர் பண்ணி என்ன செய்யறாங்கன்னா கர்த்தர் பேசுறாங்க. அது எப்படின்னா, வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர் நகுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாங்க. பாருங்க, நெட்ல வந்துட்டு இந்த கப்பர் நகம பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சில தகவல் தரப்படுகிறது. என்ன காரியங்கள் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பாருங்க, இப்ப நம்முடைய ஊர்களில் வந்துட்டு சில ஏரியாவெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அது ரொம்ப டீசெண்டான ஏரியாங்க, அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் நல்ல ஒரு டீசன்ட், நல்ல ஒரு ஹை கிளாஸ் பீப்புள் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஏதோ ஒரு ஏரியாவை கொஞ்சம் நம்ம ஒரு உயர்வா பார்ப்போம் இல்லைங்களா. அது மாதிரி கர்த்தருடைய நாட்கள்ல இந்த ஒரு பட்டணம் எப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு நிலையில அது காணப்பட்டிருக்கு. ரொம்ப ஒரு டீசென்டான ஏரியாவாக அது காணப்பட்டிருக்கு. அது மாதிரிலாம் காணப்பட்டு இதனால அவர்களும் பாத்தீங்க அப்படின்னா, தங்களை தாங்களே கொஞ்சம் உயர்வானவர்களாகவும் கொஞ்சம் மேன்மதிக்கவர்களாகவும் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு காட்டி கொண்ட ஒரு ஜனங்களாக காணப்பட்டிருக்கிறாங்க. பாரு, இப்படிப்பட்ட மனங்கள் மத்தியில, ஜனங்கள் மத்தியில சத்தியத்தை போதிக்கப்படும் போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு சுலபமா இருக்குமா கடினமா இருக்குமா? ரொம்ப எளிமை, ரொம்ப சுலபம். ஏன்னா அவங்க ஒரு நல்ல ஒரு மேன்மைக்கு, நல்ல ஒரு ஐக்ராஸ் பீப்புளா இருக்கிறதுனால இதை கர்த்தர் சொல்லும் போது அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு அருமையான ஒரு விஷயமாக காணப்பட்டிருக்கணும். சோ இதை பத்தி தான் சொல்றாரு. அதனால கர்த்தர் சொல்றாரு, வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர் நகுமே அப்படின்னு சொல்லி இதை சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நேரா பழைய ஏற்பாட்டுக்கு போயிட்டாரு. அதாவது சோதோம்னு ஒரு பட்டணம் இருந்துச்சு. பாருங்க, சோதோம் பட்டணத்தை பத்தி நமக்கு நல்லா தெரியுமா? நல்லா தெரியும் இல்லைங்களா. அது வந்துட்டு பாவ செய்கிறதுனால அழிஞ்சிட்ட ஒரு பட்டணம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பட்டணத்துல உனக்கு செய்தது போல அங்க சத்தியப்பட்டு இருந்துச்சுன்னா, பாரு உன்னிடத்த நான் செய்யறேன் இல்லையா கிரிய, அதே கிரிய அந்த சோதோம் பட்டணத்துல செய்யப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா, அந்த பட்டணம் என்ன போயிருக்கு அதம்மா, அழிஞ்சு போயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. இதை சொல்லிட்டு அவருடைய எதிர்காலத்தை பத்தி, அந்த கப்பர்நகூம் பட்டணத்தினுடைய எதிர்காலத்தை பத்தி என்ன பேசுறான்னா பாருங்க, மத்தேயு 11:24 வாசிங்க.
நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதேம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
பாருங்க, ஒப்பீடு பண்ணிட்டு அடுத்து நேரம் எங்க போயிட்டார், நியாய தீர்ப்பு நாளுக்கு போயிட்டார். அந்த நியாய தீர்ப்பு நாள்ல உனக்கு நேரிடுவது பார்க்கலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லெகுவாக இருக்கும்னு உனக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றேன். அப்ப இதை வச்சு நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த நியாய தீர்ப்பு நாள்ல இந்த ரெண்டு பட்டணம் என்ன செய்ய போறாங்கன்னா அங்க வரப்போறாங்க, ரெண்டு பட்டணத்தாரும் வரப்போறாங்க. அப்படி வரும்போது அங்க இவர்கள் அனுபவிக்க போகிற காரியம் யாருக்கு எளிமையா ஈஸியா இருக்கும் அப்படின்னா, சோதமுக்கு, கப்பரமுக்கு இல்ல சோதமுக்கு. பாருங்க, இப்ப இதுல நமக்கு என்ன ஒரு கேள்வினா அப்படின்னா, ஏன் சோதோமுக்கு ஈஸியா இருக்கணும், ஏன் கப்பர்நகூமுக்கு கஷ்டமா இருக்கும்னு நம்முடைய ஆண்டவர் அங்க சொல்லணும். பாருங்க, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்பு இந்த சோதோம் கட்டணத்தை குறிச்சு கொஞ்சம் சட்ட நம்ம பார்த்துட்டா நல்லா இருக்கும். பாருங்க, பொதுவா சோதோம் சொல்லிட்டா நமக்கு யார் தான் நினைக்க வருவா, லோத் இல்லையா, லோத் தான் நினைக்க வருவார், அவருடைய குடும்பம் தான் நினைக்க வருவார். பாருங்க, அண்டை நாட்கள்ல அது வந்துட்டு நல்ல ஒரு செழிப்பான ஒரு பட்டணமாக அங்க இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு செழிப்பான பட்டணத்துலதான் உலகத்துல நடக்கிற அத்தனை அருவறுப்புகளும் இங்கதான் அங்க இருந்துச்சு. அதாவது இன்னைக்கு மனசை எதை எதை வெறுக்கிறானோ, ஒதுக்கி தள்ளுறான், ரொம்ப மோசமான பாவம்னு சொல்றானோ, அதை காட்டில அங்க விஷயங்கள் அங்க காணப்பட்டுச்சு. ஒரு வசனம் கூட வாசிக்கலாம், அது 19:5 வாசிங்க.
லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள்.
பாருங்க, அந்த சோதோமில் உள்ள மனுஷர்கள் கேட்கிறாங்க, உன் வீட்டிற்கு வந்த மனுஷர்கள் எங்கே? சோ அவர்கள் கேட்ட நோக்கம் என்ன அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும், அறிஞ்சிருப்போம் இல்லைங்களா? அப்ப பாருங்க, இந்த அளவுக்கு மோசமான அந்த பட்டணத்தாருக்கு நியாய தீர்ப்பு நாள்ல இவர்களுக்கு நேரிடுவது எப்படி இருக்குமாமா? லெகுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இந்த சோதோம் குமாரத்தை பற்றி புதிய ஏற்பாட்டில் யாராவது பேசியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யூதாவில் பேசியிருக்கிறார், பேதுரு பேசியிருக்கிறார். வேணா பேதுருல பேசிட்டு ஒரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க, 2 பேதுரு 3:6 வசனங்கள் 6 வாசிங்க.
சோதோம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து.
பாருங்க, இந்த ஒரு பட்டணத்தை அங்க இருந்துட்டு காணப்பட்ட பாவத்தின் நிமித்தம் எப்படி அழிச்சிருக்கிறாரா? அக்னிய வச்சு அழிச்சிருக்கிறார், அக்னிய வச்சு அழிச்சார். மேலும் பிற்காலங்களில அவபக்தியாய் நடப்புவர்களுக்கு அப்படின்னா, பிற்காலங்கள யார் யார் அவபக்தியா நடக்கிறாங்களோ அவர்களுக்காக இந்த ஒரு பட்டணத்தை என்ன பண்ணிட்டாரமா? திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறேங்கிறார். பாருங்க, தேவன் வந்துட்டு எந்த ஒரு காரியத்தை செஞ்சிட்டாலும் அங்கேயும் ஒரு பாடம் இருக்கும், இதை வச்சு பின்னாடி வரக்கூடிய மற்றவர்களுக்கும் ஒரு பாடம் இருக்கும். சரி, இந்த பட்டணத்தை பத்தி பழைய ஏற்பாடுல யாராவது பேசியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏசாயா பேசியிருக்கிறார், எரேமியா பேசியிருக்கிறார், எசேக்கியல் பேசியிருக்கிறார், ஓசியா ஆமோஸ் அநேக பேசியிருக்கிறாங்க. பாருங்க, பொதுவா இந்த பட்டணத்துடைய பாவமே விஷயங்கள் என்ன விஷயம்னு பார்த்தா பெரிதான பாவமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனா பழைய ஏற்பாட்டுல சில இடங்களை இதை காட்டுல இன்னும் கொஞ்சம் மேலேயே அங்க சொல்லப்பட்டிருக்குது, அது கூட வசனங்கள் வாசிக்கலாம். எசேக்கியல் 16:49 வாசிங்க.
இதோ கர்ப்பமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபமாகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்திகளிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை.
பாருங்க, அவங்க வேசித்தனம் பண்ணது மட்டும் பாவம் இல்ல, மேலும் சில மோசமான குணலட்சணங்கள் உடையவர்களாக காணப்பட்டிருக்கிறாங்க. முதல் விஷயம் என்ன பாக்கணும்னா கர்வம் இருக்கிறாருக்குள்ளார. ரெண்டாவது ஆகார திரட்சி அப்படின்னா உணவு தேவைக்காக அவன் கஷ்டப்பட தேவையில்லை. ரெண்டாவது மூன்றாவது பாக்குறோம், நிர்விசாரமான சாங்கோபமாகிய பாருங்க, இதை ஆங்கிலத்தில் நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னா அபண்டன்ஸ் ஆஃப் ஐடல்னஸ் வருது. அப்படின்னா செயலற்ற தன்மை, நம்ம பாஷையில சொல்லலாம் அப்படி சொல்லலாம் அப்படின்னா, சும்மா இருக்கிறதுலயே சும்மா இருக்கிறது, சும்மா இருக்கிறதுலயே சும்மா இருக்கிறது. ஏன்னா எந்த ஒரு வேலையுமே செய்ய வேண்டிய அவசியம் அவங்களுக்கு அங்க இல்லை. அடுத்து சொல்றாரு, சிறுமையும் எளிமையுமானவருடைய கையை அவன் பலப்படுத்தவில்லை. அப்படின்னா இவர்கள் இவ்வளவு ஒரு செழிப்பினுடைய நிலையில இருந்தும் கூட இல்லாதவள் கேட்டா எந்த ஒரு உதவியுமே செய்ய மாட்டாங்க. சோ இந்த குணலட்சணங்கள் எல்லாம் இஸ்ரேலர்கிட்டையும் அவருடைய குமாரத்தினு சொல்லப்படக்கூடிய சோதோம் கிட்டையும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆக இந்த பைபிள்ல சோதோம் அப்படிங்கிற ஒரு பட்டணத்தை பற்றி நம்ம எங்க எங்க எடுத்து நம்ம படிச்சாலுமே மிக மிக மோசமான பாவம் நிறைந்த பட்டணமா தான் அங்க நமக்கு சொல்லப்படுது. அதனாலதான் பாக்குறோம் ஆதியாகமம் 19:25 இந்த பட்டணத்துல முற்றிலும் என்ன செஞ்சுட்டான, அவர் அழிச்சே போட்டான. சரி, அடுத்து இப்ப இதுவரைக்கும் சோதோம் பத்தி பார்த்தாச்சு, இப்ப அடுத்து கர்த்தர் பேசின அங்க இன்னொரு பட்டணம் கப்பர்நகம் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்க, இது வந்துட்டு புதிய ஏற்பாட்டில் இருந்துட்டு நல்ல ஒரு ஃபேமஸான சிட்டி, நல்ல ஒரு அருமையான ஒரு பட்டணம். குறிப்பா இது எங்க இருக்கு அப்படின்னா, அந்த கடற்கரை, அது கலிலேயா கடற்கரை ஓரமாக அமைஞ்சிட்ட ஒரு அருமையான ஒரு பட்டணம். ஆனா இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு பட்டணம் இருந்ததற்கான சுவடுகள் மட்டும்தான் இருக்கு, மற்றும் சுற்றுலா பயணிகள் எல்லாம் போனாங்கன்னா நல்ல ஒரு காட்சி பொருளாக அங்க அவங்க பார்த்துட்டு வரலாம். அதனால இப்ப அது ஜனங்கள் வாழக்கூடிய ஒரு பட்டணமாக இப்ப நான் இந்த நாட்கள்ல அது அங்க பார்க்கப்படலை. பட் இந்த பட்டணத்துடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவருடைய முதலாம் வருகின்ற நாட்கள்ல 3.5 வருடங்கிறதுல அவர் பண்ணின ஊழியங்கள் 3 வருடம், அந்த 3 வருடத்தினாட்கள்ல அதிகமாக தங்கி ஊழியம் பண்ண பட்டணம் எதுன்னு பார்த்தோம்னா இந்த கப்பர்நகும் பட்டணம். பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க, மற்ற 4:12-13
வாசிங்க.
மத்தேயு 4:12-13.
யோவான் காவலிலே வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபிலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார்.
பாருங்க, நம்முடைய ஆண்டவர் அதிகமாக தங்கக்கூடிய ஒரு பட்டணமாக எது இருந்திருக்கு அப்படின்னா இந்த கப்பர்நகூம் பட்டணம் அங்க இருந்திருக்கு. அங்க தங்கி அவர் ஊழியம் பண்ணிருக்கிறார். சோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் மத்தியில அந்த பட்டணம் எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ஊரை தேர்ந்தெடுத்து அந்த ஊர்லயே அவர் அதிக நாட்கள் தங்கி அந்த ஊர்லயே அந்த ஜனங்கள் மத்தியிலே அதிகமான சத்திய வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருந்திருக்கிறார் அப்படின்னா அந்த பட்டணத்துடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அந்த பட்டணம் இருந்திருக்குன்றத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எப்படி இருக்கணும் தெரியுங்களா அந்த பட்டணம்? நம்முடைய ஆண்டவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய பேச்சு, அவர் எப்படி எப்படிலாம் சிந்திப்பார், அந்த சிந்திக்கக்கூடிய அவரை மாதிரியே பாருங்க. ஒருத்தர் இருந்து இப்ப நம்ம போதிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா என்னை பார்க்கக்கூடிய ஓரளவுக்கு என்ன அதே சிந்தனைகள் எல்லாம் வரும் இல்லையா? அப்ப அதே மாதிரி கர்த்தர் அந்த ஊர் அழுகிய நாட்கள் இருந்த அவர் போதனைகள் எல்லாம் செயல்பட்டு இருக்கிறார் அப்படின்னா அவரை பார்க்க பார்க்க பார்க்கனா அவருடைய பேச்சு, அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய செயல்பாடுகள், அவருடைய குணநலச்சல் எல்லாம் என்னன்னா அப்படி பின்பற்றக்கூடிய ஒரு ஜனங்களாக அந்த ஒரு தன்மை காணப்பட்டிருக்கணும் இல்லையா? ஒட்டி கொண்டிருக்கும், இப்படிதான் அவங்க வாழ்ந்துக்கிட்டப்பட்ட ஒரு ஜனங்கள். ஆனா இப்படி இருக்கும் போது இந்த பட்டணத்தை பத்தி கர்த்தர் என்ன சொல்றாருன்னா நல்ல சாட்சி கொடுத்துருப்பாரு, கட்ட சாட்சி கொடுத்துருப்பாரு. அதான் வசனத்துல மீண்டும் கூட வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 11:23 வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே நீ பாதாளபரியந்தம் தாழ்த்தப்படுவாய். பாருங்க, பரலோக ராஜ்யத்திற்கு ஒரு மனிதன் போகணும்னு விரும்பிட்டா அவருக்கு என்ன சத்தியம் தேவை? சோ அந்த சத்தியத்தை தான் இந்த பட்டணத்துல அவர் அங்க பேசியிருக்கிறார், அதிகமாக கொடுத்திருக்கிறார். மேலும் அவருக்கு நல்ல ஒரு டீசென்டான ஒரு ஜனங்களாக மேன்மக்களாக காணப்பட்டதுனால கர்த்தர் பேசிட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்வதற்கு நல்ல ஒரு சுலபமான ஒரு வாய்ப்பாக தான் அவங்க இருந்திருக்கணும். அதனாலதான் இங்க நம்முடைய ஆண்டவருடைய ஊழிய திரும்பத்தம் வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட ஒரு பட்டணமாக இந்த ஒரு பட்டணம் அங்க இருந்துச்சு. இப்படி இருக்கிற இந்த பட்டணத்தை பற்றி தான் என்ன சாட்சி ஒரு கொடுக்கிறார் அப்படின்னா நீ பாதாளபரியந்தம் தாழ்த்தப்படுவாய். பாருங்க, பாதாளம்னா என்ன சொல்லிட்டாருன்னா நீ நிலத்துக்குள்ளாரையே புதஞ்சு போயிடுவ அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் நமக்கு என்ன ஒரு கேள்வி எழும்புது அப்படின்னா இந்த பட்டணம் இப்படி மண்ணில புதஞ்சு போகிற அளவுக்கு இந்த பட்டணத்தார் அப்படி என்ன பாவம் செஞ்சாங்க? ஒருவேளை சோதனை போல விபச்சாரம், வேசித்தனம், கர்வம் இப்படி ஏதாவது இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா அப்படி எது நடந்ததுக்கு உண்டான வேதத்துல எந்த விதமான பதிவுகளோ ஆதாரங்களோ நமக்கு அங்க இல்லை. வேதத்துல அப்படி எங்கேயும் சொல்லப்படவும் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் நம்ம சொல்லிட்டார் நீ பாதாளபரியந்தம் தாழ்த்தப்படுவாய் அப்படிங்கிற. அப்ப இப்படி நம்முடைய கர்த்தர் சொல்றாரு அப்படின்னா அங்க நிச்சயமா ஏதோ சில தவறுகள் அங்க கர்த்தர் பார்த்திருப்பா நடந்திருக்கும் இல்லைங்களா? பாரு, இந்த ஒரு பட்டணத்தை பத்தி நம்ம கவனிக்கும் போது அந்த ரெண்டு பட்டணத்தாருமே நல்லா ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான அருமையான சூழ்நிலையில ஒரு பெற்றிருந்த ஒரு ஜனங்களாக அவங்க காணப்பட்டாங்க. ஆனா வேதத்துல சொல்லப்பட்ட சீர்க்கதரிசனத்தின்படி இந்த ரெண்டு பட்டணமும் என்ன ஆச்சுன்னா டோட்டலா அழிக்கப்பட்டு போயிடுச்சு. சரி, இப்ப கேள்வி என்ன அப்படின்னா இந்த ரெண்டு பட்டணமும் அழிக்கப்பட்டுச்சு, அழிக்கப்பட்டதோட இந்த பட்டணத்தினுடைய சரித்திரம் முடிஞ்சு போயிடுச்சா? கர்த்தர் சொன்ன சரித்திரத்தில் அதாவது தீர்க்க தரிசனத்தின்படி ஒரு பட்டணம் சோதம் போல அழிஞ்சிருச்சு, ரெண்டாவது பட்டணம் அழிஞ்சிருச்சு. அது அழிஞ்சதோட அந்த பட்டணத்தினுடைய சரித்திரம் முடிஞ்சு போயிடுச்சா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. அப்படின்னா இந்த ரெண்டு பட்டணத்தினுடைய அழிவும் எதை சார்ந்தது அப்படின்னா பூமிக்குரியது மாத்திரமே. நிச்சயமா இந்த ரெண்டு பட்டணத்து ஜனங்களும் மீண்டுமாக எழும்பி வருவாங்க. எப்ப? அதான் மத்தேயு 11:24 பார்க்கிறோம், நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவது பார்க்கிறோம், சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாரு, இந்த ரெண்டு பட்டணத்தாரும் நியாய தீர்ப்பு நாள் அப்படின்னா நம்முடைய ஆண்டவருடைய 1000 ஆண்டு அந்த ராஜ்யத்துல என்ன பண்ணுவாங்கன்னா எழுந்து வருவாங்க. பாரு, அங்க அநேகர் எழுந்து வந்துட்டாலும் அதுல ஸ்பெசிபிக்கா என்ன பண்ணா இந்த ரெண்டு பட்டணத்தாரையுமே அவர் என்ன பண்ணா ரொம்ப காண்பிக்கிறார். அப்படி அவர் எழுந்து வரும்போது அந்த நியாய தீர்ப்பினால யாருக்கு நேரிடுவது லகுவா இருக்கும், யாருக்கு நேரிடும் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறனா சோதோமுக்கு ஈஸியா இருக்குங்க. கப்போனாவுக்கு நேரிடுவது பார்க்கலாம், சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாரு, இதை கொஞ்சமாவது நம்மளால ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்குதா? இவ்வளவு விஷயம் பார்த்தோம், முழுக்க முழுக்க பாவத்துடைய தன்மைகளை ஊறி போனப்பட்டனமா இருந்து அழிஞ்சே போனப்பட்டன சோதம். ஆனா கர்த்தர் சொல்லிட்ட விஷயத்தை பார்க்கும்போது கம்பேர் பண்ணும் போது நம்மளால ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனசு வருதா இல்ல இல்லையா? பொதுவா நம்ம யோசிக்கிறபடி பார்த்தா அதிகப்படியான தண்டனை யாருக்கு தான் இருக்கணும் அப்படின்னா சோதமுக்கு தான் இருக்கணும். பட் கர்த்தர் சொல்றாங்க கர்த்தர் நாமக்கு தான். ஆனா நிச்சயமா இந்த ரெண்டு பட்டணமும் அழிஞ்சு போயிட்டாங்க. ஒரு பட்டணம் பாவம் செஞ்சு அழிஞ்சு போனாங்க, இன்னொரு பட்டணம் என்ன பாவம் செஞ்சாங்கன்னு தெரியல அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனா இதுல முக்கியமா நமக்கு என்ன ஒரு தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ரெண்டு பட்டணமும் அப்ப அழிஞ்சு போனாங்க இல்லையா, அப்ப அழிஞ்சு போனாங்க இல்லையா, அப்ப அழிஞ்சு போனதை வச்சு நியாய தீர்ப்பு தான் இல்ல தேவன் நியாயம் தீர்க்க போறாரா அப்படின்னு சொல்லி கேட்டா அது இல்ல. அதாவது அவர்கள் ஏற்கனவே வாழ்ந்த வாழ்க்கையை வச்சு தேவன் என்ன செய்ய போறதுன்னா நியாய தீர்ப்பு நல்ல நியாய தீர்க்க போறது இல்ல அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆனா பாருங்க, பொதுவா நியாய தீர்ப்பு ஒருத்தருக்குள்ள நடக்கணும் அப்படின்னா முதல்ல அவருக்குள்ளார நியாயம் என்னன்னு சொல்லிக் கொடுக்கணும். நியாய தீர்ப்பு ரைட்டு, நியாய தீர்ப்பு நடக்கணும், ஆனா நடக்கணும்னா முதல்ல அவருக்கு நியாயம் என்னன்றத சொல்லிக் கொடுக்கணும் இல்லைங்களா? பாருங்க இதை பத்தி ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க, 26:9 வாசிங்க.
என் ஆத்மா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள்.
இங்க வரக்கூடிய அதிகாலை என்பது நம்முடைய கர்த்தருடைய 1000 ஆண்டு அரசாட்சி நாளை குறிக்கக்கூடியதாக இருக்கு. இந்த நாள்தான் சொல்றாரு உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது. எங்க இருந்து எது வரைக்கும் அப்படின்னா உலக ஜனங்களுடைய உயிர்த்தெழுதல இருந்து அவருடைய நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும். சரி, நியாய தீர்ப்பு நாள்ல உலக ஜனங்களை எப்படி பிரிப்பாரு? ஏற்கனவே படிச்சிருப்போம் இல்லீங்களா, வெள்ளாடு செம்மறியாடு வகுப்பாரா அங்க பிரிப்பார் இல்லீங்களா? சோ இந்த பிரித்தலுக்கு வரைக்கும் தான் சொல்றாரு நியாய தீர்ப்புகள் பூமியில நடக்கும் போது பூச்சக்கருத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு. இந்த நீதியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பட்டணமாக தான் எது இருக்கும் அப்படின்னா அன்றைய நாட்கள்ல சோதோம் மற்றும் கப்பரும் பட்டணத்தார் அங்க இருப்பாங்க. ஆனா இந்த நீதியை கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த ஒரு ப்ராசஸ் சோதோமுக்கு ரொம்ப எளிமையா ஈஸியா இருக்கும், அதே கப்பராமுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிற. ஆனா பாருங்க, இதுக்கு முன்பு நீதியை கற்றுக்கொள்ளப்படப்போறாங்க, நீதியை கற்றுக்கொள்ள போறாங்க நம்ம சொல்றோம் ரைட்டு. ஆனா நீதியை கற்றுக்கொள்ள போறாங்க அப்படின்னா அது என்ன, அதோட மீனிங் என்ன அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். அப்படி பார்த்தா பரிபூரணம் இல்லாத உலக ஜனங்களை பரிபூரணத்துக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் நீதியை கற்றுக்கொள்ளுது. இது வந்துட்டு அவர்கள் உயிர்த்தெழுந்த பின்பு அந்த நியாய தீர்ப்பினால நடக்க போகக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு. பாருங்க இதுல முதல் விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, முதல் பாயிண்ட் போடுங்க, தேவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படுதல். பாருங்க தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிந்து நடப்பதுன்னு சொல்லிட்டு அங்கதான் கற்றுக்கொள்ள போறாங்க. அப்படின்னா பழைய ஏற்பாட்டினுடைய காலத்துல இதை பத்தி சோதோமுக்கு யார் என்ன செய்யல, சொல்லிக் கொடுக்க இல்லைன்னு சொல்லி பார்க்கறோம். இரண்டாவது பாயிண்ட் பாக்குறோம், உடல் மற்றும் மனசு மாற்றம் அடையுது. பாருங்க அவருடைய உடலையும் மாற்றம் வரணும், அடுத்து அவருடைய மனசுலையும் அங்க மாற்றம் வரணும். இது வந்துட்டு ஏற்கனவே அவர்கள் வாழ்ந்துட்ட பூமியில செய்வதற்குண்டான வாய்ப்புகள் அங்க இல்லாம போயிடுச்சு. அடுத்து மூணாவது பாக்குறோம், அனைவருடன் அன்பு செலுத்துதல். பாருங்க அனைவருடன் அன்பு செலுத்தியே ஆகணும். பாருங்க இன்னைக்கு இந்த உலகம் கற்றுக்கொள்ளக்கூடிய கற்றுக்கொள்ளவே முடியாத விஷயம் எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த அன்பு அப்படிங்கிற விஷயம் தான் பார்த்தோம். ஆனா அந்த நியாய தீர்ப்பினால அவர்களுக்கு சத்தியம் போதிக்கப்படும் போது தேவன் யார் என்பதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்கள் செய்து காண்பிக்க வேண்டிய நீதி எது அப்படின்னா எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்தியே ஆசணும். நாலாவது பாயிண்ட் என்ன பார்க்கிறோம்னா, தேவனுடைய சாயலுக்கு மாறுவது. பாருங்க இதுதான் கடைசி பாசம், அந்த நீதியை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ராஜ்யத்துடைய காரியத்துல இதுதான் கடைசி பாசஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தேவனுடைய சிந்தையில முதல் ப்ராசஸ், அதாவது முதல் ப்ராசஸா எதுதான் இருந்துச்சுன்னா இதுதான் இருந்துச்சு. தேவன் வந்துட்டு முதன் முதலாக உருவாக்கும் போது, ஆதாம் உருவாக்கும் போது அவருடைய சாயல தான் உருவாக்குனாரு. ஆனா அது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் இறந்துட்டார். சோ இப்ப மீண்டுமா அந்த தேவ சாயலத்துக்கு மனுக்குலமானது மனமாற்றம் அங்க அடையும். இதுதான் கடைசி இந்த ஒரு ப்ராசஸ். சரி, இப்ப மனுக்குல தேவன் அங்க மனுக்குலத்தை தேவ சாயலுக்கு மாற்றுவதற்கு தேவன் பயன்படுத்தக்கூடிய டூல் என்ன? சத்தியம். இல்லைங்களா? அதான் பாக்குறோம், சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் அங்க வெளிப்படுத்த. அதாவது தேவனுடைய சத்தியத்தின்படி வாழக்கூடிய வாழ்க்கையை வச்சு அந்த ஒரு நியாய தீர்ப்பு நாள்ல உலக ஜனங்கள் நீதியை கற்றுக்கொள்வார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த நீதியை கற்றுக்கொள்ளக்கூடிய ப்ராசஸ் தான் எதுக்கு எதுக்கு நடக்க போதுன்னா, அந்த ரெண்டு பட்டணத்தாருக்குமே அங்க நடக்க போகுது இந்த நீதியை கற்றுக்கொள்ள. இப்ப நம்ம பார்த்துட்டு இருந்த நாலு விஷயம், சோதமுக்கும் கப்பர்நமுக்கும் நடக்குது. இந்த நீதியை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமான தேவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிதல், உடல் மற்றும் மனசு மனமாற்றம் அடைதல், அனைத்து மனுஷரிடத்திலும் அன்பு காண்பிப்பது, முடிவாக தேவனுடைய பரிபூர்ண சாயலுக்கு மாறுவது, இவைகள் சோதமுக்கு ஈஸியா இருக்குமா கப்பர்நாமுக்கு ஈஸியா இருக்குமான்னு கேட்டா, நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னதான் சொல்லுவோம் அப்படின்னா, கப்பர் நாமுக்கு தான் ஈஸின்னு சொல்லுவோம். ஆனா கர்த்தர் சொல்றாங்க, இல்ல இல்ல, அது சோதோமுக்கு ஈஸியான்னு சொல்றாங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, மீண்டும் வசனம் வாசிக்கலாம், மத்தேயு 11:23 வாசிக்கலாம்.
வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர் நகமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய், உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதேமிலே செய்யப்பட்டு இருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும்.
பாருங்க, கர்த்தர் அவருடைய முதல் வருகையினுடைய நாட்கள்ல அங்க வாழ்ந்த வாழ்க்கையில் அந்த மறந்துட்ட ஜனங்கள் மத்தியில அவங்க மத்தியில செய்யப்பட்ட அந்த விஷயங்களை பத்தி அவர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னா, உன் மத்தியில செய்யப்பட்ட உடையவர்கள் மீனுவாருங்க, வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர் நகமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய், உன்னில் செய்யப்பட்ட எப்படிப்பட்ட செய்யலாமா, பலத்த செய்கைகள், பலத்த செய்கைகள். சரி, அது என்ன பலத்த செய்கைகள், அது என்ன பலத்த செய்கள் பாருங்க. இதே விஷயத்த நம்ம ஆங்கிலத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா, மைட்டி ஒண்டர்ஃபுல் ஒர்க் இருக்கும். சோ இதோட கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தத்தை நம்ம போய் கவனிச்சோம் அப்படின்னா, ஒரு வலிமை மிக்க, ஒரு கணத்துக்குரிய, வல்லமையான ஒண்டர்ஃபுல் ஒர்க் அங்க சொல்லப்படும். அப்ப இந்த கப்பர் நகமுல என்ன நடந்திருக்குன்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இது வரைக்குமே அந்த மூன்றரை வருடங்கள் அநேக பட்டணங்களை கர்த்தர் ஊழியம் பண்ணிட்டாரு. அந்த எல்லா பட்டணத்துல காட்டிலும் இந்த பட்டணத்துல பலத்த செய்கைகள் வல்லமையான வேலைகள் அந்த கப்பனும் பட்டணத்துல கர்த்தரங்க பண்ணிருக்கிறார். இதனால இந்த ஜனங்கள் கர்த்தரோடு நெருங்கி வாழ்வதற்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இதனால அவர்களுக்கு அநேக அட்வான்டேஜ் கிடைச்சிச்சு. ஒன்னாவது விஷயம் என்னன்னு, முதலாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து அதிகமாக ஊழியம் செய்துட்ட இடம் எதுன்னா அந்த கப்பனகம் அப்படின்னா, அதிகமா ஊழியம் வாழ்க்கை முறை அவர் வாழக்கூடியவர்களாக, அதாவது அவரை பற்றின குணலட்சணை கொண்டவர்களாக மாறுவதற்குண்டான வாய்ப்பு பெற்ற ஜனங்களாக அவங்க இருந்திருக்கணும். அதே சமயத்துல அவர்கள் மாறுவதும் மாறாததும் அவர்கள் விருப்பமாக இருந்துட்டாலும், அந்த வாய்ப்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஜனங்களாக அங்க அவர்கள் காணப்பட்டாங்க. அதனாலதான் அங்க செய்யப்பட்ட அந்த ஒரு ஊழியத்தை பத்தி என்ன சொல்லனா, மைட்டி ஒண்டர்ஃபுல் ஒர்க் அங்க சொல்லப்படுதுன்னு சொல்லி பார்க்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அற்புதங்களை கண்ணால் பார்த்தவர்கள் சொல்லிட்டு பார்க்கணும். அதாவது கர்த்தர் செய்திட்ட ஒவ்வொரு அற்புதங்களையும் இவர்கள் நேரடியா கண் கூட பார்ப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு அங்க இருந்துச்சு அந்த கப்பர்நகம் பட்டணத்திற்கு. மூன்றாவது பாக்குறோம், அதிக சத்தியறிவு. சத்தியறிவு தெரியும், அதிக சத்தியர்வு அப்படின்னா அதிகபட்சமான சத்தியர்களுக்கு கர்த்தர் மூலமா இன்னும் வெளிப்பட்டுச்சு, கர்த்தர் மூலமாக அங்க வெளிப்பட்டுச்சு. ஏன்னா கர்த்தர் அதிகமான நாட்கள் அவர்களோட இருந்ததுனால. நாலாவது பாக்குறோம், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே எல்லா விதத்திலும் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார். பாருங்க, இந்த ஒரு சத்திய அறிவு மட்டும் இல்ல, கர்த்தர் அவரோட இருந்ததுனால அவருடைய முன்மாதிரியாக, அவர் முன்மாதிரியை கற்றுக்கொள்வதற்கு இவர்களுக்கு ஒரு வெகு சுலபமான ஒரு வாய்ப்பு இந்த கப்பர்நகம் பட்டணத்துக்கு அங்க கிடைச்சு. ஐந்தாவது பாக்குறோம், தேவன் பற்றி தெரிந்து கொள்வது. அப்படின்னா தேவனை பற்றி கொள்ளி தெரிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு கர்த்தர் மூலமாக இன்னும் அதிகமான ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பு அங்கு கிடைச்சு. இதனாலதான் சொன்னார், உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள். பாருங்க, இந்த ஒரு பலத்த செய்கைகள் எங்க நடக்கல, சோதம்ல அங்க நடக்கல. கர்த்தர் இயேசு கிறிஸ்து பற்றி யாராவது தெரியுமா சோதமுக்கு, யார் என்று தெரியாது. கர்த்தர் செய்த அற்புதங்களை சோதம்ல உள்ளவங்க பார்த்தாங்களா, எதுவுமே அங்க பாக்கல. சத்திய அறிவு என்பது சோதம்ல இருந்துச்சா, எதுவுமே அங்க கிடையாது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து முன்மாதிரி பற்றி ஏதாவது தெரியுமா, அது அங்க தெரியாது. தேவன் பற்றி முன்மாதிரியான சில விஷயங்கள், அதை பற்றின ஒரு புதுமையான புரிந்து கொள்ளுதல் இருந்துச்சா, அதுவும் அங்க தெரியாது. இதுதான் சோதம் பட்டணத்தினுடைய அங்க நிலை. பாருங்க, இதை வச்சு பார்க்கும் போது கப்பர் நம்முடைய பட்டணத்தினுடைய நிலை எப்படி இருக்குது, எல்லா வகையிலுமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி நிறைந்த ஒரு பட்டணமாக அங்கே காணப்படுது. ஆனா சோதோமுடைய நிலை பார்க்கும் போது முற்றிலும் ஒரு மோசமான ஒரு நிலையில அங்கு காணப்படுது. சரி, இப்ப கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நம்ம நேரடியா வந்துடலாம். பாருங்க, நியாயத்திற்கு நாளிலே கப்பர்நாமுக்கு நேருடையதை பார்க்கலாம், சோதோமுக்கு நேருடையது லகுவாக இருக்கும். பாருங்க, சோதோம் பட்டணத்தார் வாழும் போது அவர்கள்ட்ட வந்துட்டு ஒரு வேலையுமே செய்யப்படல, ஒரு வேலையுமே செய்யப்படல. அதே கப்பர்நாமுல பாத்தீங்க அப்படின்னா கர்த்தர் மூலமா அநேக வேலைகள் அங்க நடந்திருக்கு. இதன் மத்தியில ரெண்டு பட்டணத்தாருமே தவறு செஞ்சு அழிஞ்சு போயிட்டாங்க, அழிஞ்சு போயிட்டாங்க. இப்ப நியாய தீர்ப்புல அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, ரெண்டு பட்டணத்தாருமே உயிர்த்தெழுந்து வரும்போது அவர்களுக்கு அங்க என்ன செய்யப்படுதுன்னா, நீதியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் அங்க காணப்படும். அப்ப நீதியை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு காரியம் யாருக்கு லகுவாயிருக்கும் அப்படின்னா, சோதோமுக்கு. எப்படி பாருங்க, இப்ப உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ் ரூம்ல வந்துட்டு ரெண்டு ஸ்டூடெண்ட் வந்து பாடம் படிக்கிறாங்க. ஒரு கிளாஸ் ரூம்ல ரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்கு பாடம் படிக்கிறாங்க, ரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்குமே ஒரே பாடம் தான் அங்க எடுக்கப்படும் இல்லையா. ஆனா அந்த படிக்கக்கூடிய ரெண்டு ஸ்டூடெண்ட்ல ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியா இருக்கிறாரு அப்படின்னா, ஏற்கனவே பாடம் படிச்சுட்டு ஃபெயில் ஆகி மீட்டுமா வந்து அங்க உக்காந்துருக்கிறார். பாருங்க, ஏற்கனவே பாடம் படிச்சு ஃபெயில் ஆகி வந்து உக்காந்துருக்கிறது யார் அப்படின்னா, கப்பர்நாகம் பட்டம். இப்பதான் புதுசா பாடம் படிக்க போறாங்க அப்படின்னா, யாருன்னா சோதோம் பட்டணத்தை. அப்படி இருக்கும்போது இப்ப படிக்கக்கூடிய பாடம் யாருக்கு ஈஸியா இருக்கும் நியாய தீர்ப்பு நாளுடைய காரியங்கள்ல பார்க்கும்போது? நம்ம நினைப்போம் ஏற்கனவே படிச்சு வந்தாங்களே கப்ப நம்ம, அவங்களுக்கு என்ன இருக்கும் ரொம்ப சுலபமா இருக்கும் நினைப்போம். ஆனா இல்ல இல்ல, யாருக்கு சுலபமா இருக்குமாமா, சோதோமுக்கு சுலபமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. ஈஸியா இருக்கும் சொல்ற பாருங்க, விபச்சாரம் பேசித்தனம் பண்ண பட்டணத்துக்கு அந்த நாட்கள்ல அந்த காரியங்கள் எப்படி இருக்காம்னா ஈஸியா இருக்கும்னு சொல்ற. ஏன், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, முதல் பாயிண்ட் பாருங்க, நியாய தீர்ப்பு நாள்ல சோதோமுக்கு தேவன் நீதியை கற்றுக்கொள்ள ஒரு கட்டளை கொடுக்கிறார். நியாய தீர்ப்பு நாள்ல அவர் உயிர்த்தெழுந்து வரும்பொழுது அவர் நீதியை கற்றுக்கொள்வதற்கு சோதோம் பட்டணத்தாருக்கு ஒரு வாய்ப்பு அங்க கொடுக்கிறார். அப்படி கொடுத்த உடனே இந்த சோதோம் பட்டணத்தார் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, உடனே கீழ்ப்படுதல் காண்பிக்க ஆரம்பிச்சிருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த விஷயம் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். இப்படி பிடிச்சு போறதுனால அது அந்த காரியமே அவங்களுக்கு எப்படி ஆகுமாமா, லகுவாக காணப்படுமாமா. சுருக்கமா சொன்னா, அவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை கண்ட உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்கன்னா, அங்க கீழ்ப்படுதல் ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இதுக்கு முன்பு அவர்கள் இந்த மாதிரியான மகத்துவத்தை அங்க அவர்கள் பார்க்கலாம். ரெண்டாவது காரியம் பாயிண்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த சோதோம் பட்டணத்தை அந்த ஒரு நாட்கள்ல தேவனுடைய அற்புதத்தை அங்க பார்ப்பாங்க. இப்ப அற்புதம் போது ஆயிரம் வருட அரசாட்சி நாட்கள்ல எல்லாருடைய கஷ்டத்தை போக்கக்கூடிய ஒரு காலமாக அந்த நாட்கள் காணப்படும். அதாவது அநேக தீமையினுடைய கஷ்டத்திலிருந்து வந்த எல்லா ஜனங்களுக்கும் கஷ்டத்தை நீக்குவத அவர்கள் என்ன செய்வானா, கண்ணார பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவு விஷயங்கள் பார்த்திருக்கலாம் அப்படின்னு தெரியல. ஆனா உயிர் திறந்து வரும்போது அநேக ஜனங்களுடைய கஷ்டத்தில் அங்கெல்லாம் போக்கிட்டு ஒரு நல்ல ஒரு நீதியினுடைய ஒரு அருமையான சூழலை பார்க்கும் போது அதை கண்ணார இந்த பட்டணத்தார் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் போது தேவன் மீது ஆட்டமுடைய விசுவாசம் வருமாறாதான், அதிகப்படியான விசுவாசம் அங்க அவரு வரும், நிச்சயமா வரும். மூணாவது பாயிண்ட் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய குணலட்சணங்கள் என்ன, தேவனுடைய குணலட்சணம் என்ன அப்படிங்கறத அங்க பார்ப்பாங்க. இதனால தேவன் மீது ஆட்டோமேட்டிக்கா ஒரு விதமான ஈர்ப்பு அவர்களுக்குள்ளாங்க. அதாவது தேவனுடைய மகத்துவத்தை பார்த்த உடனே என்ன ஆயிடுவாங்கன்னா, டோட்டலா புல் சரண்டர் அங்க ஆயிடும். விசேஷமா தேவன் இந்த மனுக்குலத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்புக்காக தன்னுடைய மகன் என்று பாராம அவர் பலியாக ஒப்பு கொடுத்த விஷயத்த சோதோமுக்கு நியாய தீர்ப்பின் நாள்ல சொல்லி கொடுக்கும் போது தேவனுடைய காலடியிலேயே விழுந்துடுவாங்க, ஃபுல் சரண்டர் ஆயிடுவாங்க. தேவனே உங்களை பத்தி இவ்வளவு நாள் எங்களுக்கு தெரியாம போச்சு, ஒருவேளை எங்களுக்கு முன்பே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு விபச்சாரம் பேசித்தனம் நாங்க நிச்சயமே செய்திருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதனாலதான் இந்த ஒரு நாள் யாருக்கு லகுவா இருக்கும்னா, சோதோம் பட்டணத்தாருக்கு லகுவா இருக்கும் சொல்லுங்க. சரி, இப்ப அப்படியே கம்பன் நாமுக்கு ஒப்பிடுங்க. இப்ப சோதோமோடு கம்பு சொல்லிட்ட விஷயத்த அப்படியே கம்பன் நாமுக்கு ஒப்பிடுங்க. பாருங்க, அவர்கள் வந்துட்டு தேவனுடைய மகத்துவத்தை, யாரு சோதோம் பட்டணத்தார் அந்த ஒரு ராஜ்யத்துல தேவனுடைய மகத்துவத்தை பார்த்த உடனே டோட்டலா சரண்டர் ஆயிடுவாங்க. ஆனா இவர்கள் உயிர்த்தல நீதி கட்டுக்கொள்ளக்கூடிய கஷ்டமா இருக்குன்னு சொன்னாலே, அப்ப இவர்கள் வந்துட்டு அங்கேயும் என்ன பார்ப்பாங்கன்னா, தேவனுடைய மகத்துவத்தை பார்ப்பாங்க. அப்படி பார்த்தும் என்னன்னா, சரண்டர் ஆகுவதுல சில கடின மனநிலை காண்பிப்பாங்க, கடினமா தான் இருக்கும் அவங்களுக்கு. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே எங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா, கப்பர்நகம்ல எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. பார்த்த விஷயத்த மீண்டுமா இங்க வந்து பார்க்கும் போது அவர்களுக்கு என்ன இருக்காதுங்க, ஒண்ணு தெரிய பாருங்க. அந்த பட்டணத்துல எவ்வளவோ நன்மைகள் அங்க நடந்துச்சு, விசேஷமா கர்த்தர் செய்த அநேக அற்புதத்தை அவங்க கண்ணார பார்த்தாங்க. இதனால ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில சில அற்புதங்கள் நடக்கும் போது இப்ப இதை இவர்கள் பார்த்தோம் என்ன இருக்குன்னா ஒரு பெரிய ரியாக்ஷனும் அங்க இருக்க. அது மட்டும் இல்ல, கர்த்தர்கிட்ட வெளிப்பட்ட தேவனுடைய குணலட்சணத்தை தேவ சாயலையும் கூட அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, முன்பே பார்த்த ஒரு ஜனங்களாக அவங்க இருந்தாங்க. இதனால இப்ப தேவனுடைய குணலட்சணத்தை இங்க அவர்கள் பார்த்தோம். இது அவர்களுக்கு என்னன்னா ஒரு பெருசாவே ஆரம்பத்துல தெரியாது. ஏன்னா ஏற்கனவே எல்லாவற்றையும் கேட்டு அதை அனுபவித்து தேவனுடைய கீழ்ப்படுதலுக்கு முன்னே போயிட்டாங்க. கீழ்ப்படியாமல அவங்க போயிட்டாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. இதனால அந்த நியாய தீர்ப்பினால இது அவர்களுக்கு மீண்டும் மறுபடியும் சொன்னாலும் அது அவர்களுக்கு கீழ்ப்படிவது மிக 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 அவர்களுக்கு அந்த ஒரு நாள் கடினமாக அங்க காணப்படும் சொல்லி பார்க்கும். குறிப்பா அவருக்கு உயிர் தெளிந்து வரும்போது எப்படிதான் வருவாங்கன்னா மனசு கடினத்தன்மையோடு தான் வருவாங்க, கடினத்தன்மையோடு தான் வருவான். சரி, கடினத்தன்மைனா என்ன அப்படின்னா எல்லாவற்றை பார்த்தும் கீழ்ப்படிதல் காண்பிக்காது. பாருங்க, கர்த்தர் காண்பித்த குணலட்சணமாகட்டும் நன்மையாகலாகட்டும் இதை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தங்களால ஒருத்தருக்கு கீழ்ப்படியாமலே போயிட்டாலே அவள் இருதயம் எப்படி ஆயிருங்க, ஆட்டோமேட்டிக்கா இருதய கடினத்தன்மைக்குள்ளார போயிடும் இல்லைங்களா, அழைச்சிடுவாங்க. அதுதான் சார், அப்படி ஒரு கடினத்தன்மையோடு காணப்படக்கூடிய அந்த ஒரு மனசு மறுபடியும் அவ்வளவு சுலபமா என்ன செய்யாதுன்னா எதை ஏற்றுக்கொள்வதற்கு மனசு அங்க வராது. சோ இப்படிப்பட்ட மனநிலையில அவருக்கு உயிர் தெளிந்து வரும்போது அந்த ஒரு நியாய தீர்ப்பின் நாள்ல அவருடைய கடினத்தன்மை உடைக்க முடியாதுல, உடைக்க முடியும், ஆனா உடைப்பதற்கு நிறைய கஷ்டங்கள் அங்க பண்ணப்படும். இதன் பிறகுதான் தேவன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் சத்தியங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வரும்போது பயங்கர கடின மனசு அப்படியேதான் இருப்பாங்க, ஆனா கடின மனசு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உடையும். அப்படி உடையும் போது தேவோட சத்தியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அங்க உள்ள போகும். அப்ப அவர்களால ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில தேவன் போடக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிவது ஆரம்ப நாட்கள்ல ரொம்ப ரொம்ப அவர்களுக்கு கஷ்டமா இருக்கு. சப்போஸ் ஒருவேளை கர்த்தரிகளுக்கு இந்த ஒரு வார்த்தையை சொல்லாம இருந்து பாருங்க, உன்னில் செய்யப்பட்ட பலன்கள் மாதிரி சொன்ன சொல்லியா, இந்த ஒரு வார்த்தையை கர்த்தரோட சொல்லாமலே இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க எங்க போயிருப்பாங்க தெரியுங்களா, கிறிஸ்துனுடைய ராஜ்யத்துல எந்த நிலையில காணப்பட்டிருப்பான் தெரியுங்களா, சபை வகுப்பாரா மாறுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருந்திருக்கு. கர்த்தர் அவங்கள நாட்கள் அவ்வளவு நாட்கள் இருந்து அருமையான ஊழியங்கள் பண்ணிட்டான், அதை மட்டும் கொஞ்சம் ஏற்றுக்கொண்டிருந்தாங்கன்னா, அவர் கொஞ்சம் கீழ்படுத்த காண்பிச்சிருந்தாங்கன்னா, அந்த வார்த்தைக்கு உண்மைத்தன்மை காண்பிச்சிருந்தாங்கன்னா அவருடைய நிலையே வேற மாதிரி ஆயிருந்திருக்கும், வேற மாதிரி ஆயிருந்தது. அதாவது கர்த்தருடைய மரணத்திற்கு பின்பு அந்த ஒரு பெந்தகோஸ்த நாள்ல பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு சபை வாய்ப்பை பங்கிடுவதற்கான ஒரு வாய்ப்பை அவர்கள் சுதந்திரப்பிற்கான காலப்பகுதி கிடைச்சிருக்கு. சப்போஸ் இதையும் விட்டுட்டாங்கன்னா அடுத்து எங்க வந்திருக்கலாம், முற்பிதாக்கள் நிலையில கூட அங்க வந்திருக்கலாம், காணப்பட்டிருக்கலாம் இல்லைங்களா. இந்த ரெண்டு நிலைகளுமே பாத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட நிலைனா வானப்பரியம் உயர்த்தப்பட்ட ஒரு நிலையாக அங்க இருந்துச்சு. ஒன்று, எல்லாருக்கும் மேல அரசாட்சி செய்யக்கூடிய நிலை, இதை மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்து பூமியினுடைய ராஜாக்களாக மாறிக்கலாம். ஆனா இந்த ரெண்டு வாய்ப்பையுமே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க இழந்துட்டாங்க. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், வானபரியந்த உயர்த்தப்பட்ட கப்பர் நகமே நீ பாதாள பரியம் தாழ்த்தப்படுவார், நியாய தீர்ப்பு நாளிலே கப்பர் நகமுக்கு நேரிடுவது பார்க்கலும் சோதோவுக்கு நேரிடுவது லெகுவா இருக்கும் சொல்லிட்டு பாரு. இப்ப கர்த்தர் ஏன் இப்படி சொன்னான்றது நம்ம ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் அங்க பண்ணிருக்கோம். சரி, இப்ப நான் அடுத்து நமக்கான இப்ப பாடத்துக்குள்ள வந்துடும். இந்த நியாய தீர்ப்பு நாளுக்குள்ளதான் இப்ப யார் யாரெல்லாம் இருக்கிறான், நம்ம எல்லாருமே அங்க காணப்படும் இல்லைங்களா. அதை இனி வரக்கூடிய நாட்கள்ல உலக ஜனங்களுடைய ஜனங்கமாக யார் வந்துருவா அப்படின்னா கப்பனம் பட்டணத்தாரும் வருவாங்க, சோதம் பட்டணத்தாரும் வருவாங்க. பாருங்க, அவர்கள் வந்துட்டு ஏற்கனவே சத்தியத்தை கேட்டோம், கப்பனம் ஏற்கனவே கேட்டோம், அதன் பலாபலன்களை உணர்ந்தோம், தங்களுக்குள்ளாக ஒழுங்கில்லாம என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க மனநிலை வந்துட்டு கடினப்படுத்தினாங்க. அப்படி கடினப்படுத்துனால இந்த பூமியிலேயே பெரும் பாவிகளாக காணப்பட்ட சோதோம் பட்டணத்தார் மத்தியில இவர்களும் அங்க உயிர் தெரிந்திருக்கும் போது அந்த நாள் இவர்களுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாரு, கொஞ்சம் கற்பனை பண்ணி சோதோமோட கொண்டு போய் அங்க போய் வைக்கும் போது, ஏன்னா சோதோமுக்கு மேல ஒரு சத்தியம் நிறைய வாங்கியிருக்கிறாங்க, ஆனா சோதோம் பட்டணத்தால் முழுக்க முழுக்க பாவத்தினால் நிறைஞ்ச பட்டணத்தால் இப்ப இவர்களும் வந்து உயிர் தெரிந்து நிக்கிறாங்க, அங்கே வந்து இங்கேயும் கற்பனா பட்டணத்தில் இருக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, இருதயம் வந்து கடினமாக தான் அங்க இருக்கும், கடினமாக தான் இருக்கும், ஆனா இந்த இருதய கடினம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உடைபடும் போது உள்ளுர்ல ஒரு வேதனை ஒரு வருத்தம் அங்க இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த ஒரு கணத்துல கர்த்தர் அவர்களுக்கு பேசிட்ட அனைத்து சமூகங்களுக்கும் எல்லாரையும் இதுக்கு முன்னாடி கர்த்தர் உண்மத்துல ஊழியம் பண்ணிட்ட என்னென்ன விஷயங்கள் வார்த்தைகள் பேசினாரோ இது எல்லாம் அந்த உயிர்த்தெழுந்த நாள் வரும் பொழுது அந்த கடின மனநிலை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உடையும் போது கர்த்தர் பேசின அனைத்து விஷயங்களுக்கும் அவருடைய மனநிலைகளுக்கு அப்படியே கடந்து போகும். குறிப்பா கர்த்தர் சொன்ன எச்சரிப்பின் வார்த்தையான அந்த நாள் உனக்கு கடினமா இருக்குன்னு சொன்னது எல்லாம் வந்துட்டு டோட்டலா அப்படியே நினைவுக்கு. இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவருடைய இருதயத்தை உடைப்பதற்கு ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டுட்டாலும் கூட நிச்சயம் உடையும். அப்படி உடையும் போது அப்ப அவர்களுக்குள்ளார ஒரு வருத்தம், ஒரு வேதனை, இன்னும் சொல்லிட்டா ஒரு மிகப்பெரிய அவமான குறைவு கூட அங்க அவர்களுக்கு ஏற்படும். ஏன்னா இதை பத்தி ஏற்கனவே அநேக இடங்கள்ல கர்த்தர் என்ன செஞ்சிருக்கலாம் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு ஆபீஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு பேர் வேலை பார்க்கறாங்க. ஒருத்தர் வந்து மேனேஜரா இருப்பார், இன்னொருத்தர் கிளார்க்கா இருக்கிறார். நல்லா வேலை செஞ்சிட்டு இருக்கிறார், மேனேஜர் வந்து நல்லா அதிகாரம் செலுத்திட்டு இருக்கிறார், கிளார்க் அவருக்கு அடிப்பணிஞ்சு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இருக்கிறார். இப்ப திடீர்னு இந்த கிளர்க் என்ன ஆயிட்டார் அப்படின்னா அந்த அந்த மேனேஜருக்கு மேல அந்த கம்பெனிக்கு சேர்மன் ஆயிட்டார். இப்ப மேனேஜருக்கு எப்படி இருக்கும், எப்படி இருக்கு, என்ன பண்ண, நமக்கு கீழே வேலை பார்த்த ஒரு மனுஷன் இப்ப அவரு கீழே போய் நானும் வேலை பார்க்கறதா, அதால அவரை ஜீரணிச்சு கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, மனசு பயங்கரமா வலிக்கும், ஒரு வேதனை இருக்கும், உடனே நசிவான வேலையை விட்டு ஓடிப்போயிடுவேன். இதுக்கு கீழே இவருக்கு கீழே என்ன செய்ய முடியாது, நான் அப்படி நான் திறந்தாந்து வேலை செய்ய இன்று ஓடி போயிடுவேன். இதெல்லாம் இந்த உலகத்துல நான் பார்க்கும் இல்லைங்களா. ஆனா பாருங்க, ராஜ்யத்துல இப்ப மேனேஜர் பதவி விட்டு ஓடின மாதிரி அங்க என்ன செய்யும்னா ஓடுவதற்கு முடியாது. அந்த ஒரு கடின மனசை அங்க உடைச்சுதான் ஆகும். ஆனா அப்ப நிச்சயம் யோசிப்பாங்க, கர்த்தர் நம்ம மத்தியில தானே அதிக நாட்கள் அவர் வாசம் செய்து அதிகமான சத்தியத்தை நமக்காக பேசினாரு, அதிகமா கொடுத்தாரு, விசேஷமா மகிமைக்கான பாத்திரங்களுக்குரிய அழைப்பையும் சத்தியத்தையும் நமக்கு அவர் கொடுத்தாரு. இது அப்பவே இதயத்துல நம்ம ஏற்றுக்கொண்டிருந்தோம் அப்படின்னா இப்ப இவர்கள் கூட நாம வந்து பரலோக மகிமைக்கு இப்ப விட்டு இப்ப இவர் கூட வந்து பரலோக மகிமைக்குரிய பாத்திரவான்களாக எழுப்பப்பட்டிருக்கலாமே. அட்லீஸ்ட் அதை தவறு விட்டு இருந்தா கூட இந்த உலகை ஆசிரியக்கூடிய ராஜாக்களாக எழுந்திருச்சுப்போமே. ஆனா இப்படியான நமக்கான எல்லா வாய்ப்பையும் தவறு விட்டுட்டு இப்படி பொதுவான ஜனத்தோடு வந்து நிக்கிறோமேனு சொல்லிட்டு நிச்சயமாக அவர்களுக்குள்ள அப்போ ஒரு வருத்தம், ஒரு வேதனை அங்க இருக்கும். பாருங்க, இப்பதான் என்ன பண்றார் அப்படின்னா நம்முடைய ஏழாம் தூதன் இந்த ஒரு பாடத்தை அப்படியே நமக்கு திருப்புற பிரதர் எழுதிட்ட ஒரு வார்த்தைகளும் வாசி கேட்கலாம். ஒரு
இஸ்ரேலர்கள் அவரை புறக்கணித்தபடியால் ராஜ்யத்தின் கணத்திற்குரிய மகிமையான அழைப்பு புறஜாதிகள் மத்தியில் இருந்த விசுவாசிகள் இடத்திற்கு கடந்து போனது. இவ்விதமாகவே இக்காலத்தில் இருக்கும் நாம் தயவு பெற்றிருக்கிறோம்.
பாருங்க என்ன சொல்றார் அப்படின்னா, இஸ்ரேலர்கள் அவரை புறக்கணித்தபடியால் ராஜ்யத்தின் கணத்துக்குரிய மகிமையான அழைப்பு புறஜாதிகள் மத்தியில் இருந்த விசுவாசிகளுக்கு கடந்து வருது. இவ்விதமாக இக்காலத்தில் நாம் தயவு பெற்றவர்களாக வாழ்கிறோம் அப்படிங்கிறார். பாருங்க, இந்த தயவை பெற்றவர்களாக தான் இன்னைக்கு நீங்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் நம்முடைய மத்தியில கர்த்தர் கப்பர்நாகூமில் பேசிட்ட சத்தியத்தை காட்டிலும் அதிக அதிகமான கணத்துக்குரிய, அதிக அதிகமான வல்லமைக்குரிய ஒரு வார்த்தைகள், சத்திய வார்த்தைகள், வலிமையான வார்த்தைகள் நீ நம்ம மத்தியில அங்க போதிக்கப்படும். நம்மை ஆவியினால் நம்மை தேவன் ஜெனிப்பித்திருக்கார், சத்திய வார்த்தை கொடுத்திருக்கிறார், சத்திய வார்த்தையில கொடுத்து நம்ம ஆவியினால் ஜெனிப்பித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் விசுவாசிக்கிறோம், நாம் விசுவாசிக்கிறோம். ஆனா கேள்வி, இது எந்த அளவுக்கு நியாய தீர்ப்புனால நமக்கு உதவியாக இருக்க போகுது? தேவன் நிறைய வார்த்தைகள் கொடுக்கிறார், நிறைய சத்தியம் கொடுக்கிறார், வாங்குறோம் வாங்குறோம் வாங்குறோம், வாங்கி ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருந்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனா இந்த காரியம் நியாய தீர்ப்பினால நமக்கு எது எப்படி உதவியாக இருக்க போகுது பாருங்க. நியாய தீர்ப்பினால சோதோமின் நிலை எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். அதே நியாய தீர்ப்பினால கப்பர்நாகூம் பட்டணத்தினுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப அந்த நியாய தீர்ப்பினால நம்முடைய நிலை என்ன, இதை பற்றி நான் புரிந்து கொள்வதற்கு உதவியாக நம்முடைய ஏழாம் தூதன் என்ன பண்றாங்க அப்படின்னா, ரீப்ரின்ஸ் 57:42 ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவருடைய பொறுப்பு என்கிற தலைப்புல ஒரு மூன்று படிநிலைகளை நமக்கு அங்க சுட்டி காண்பிக்கிறார். இப்ப அந்த மூன்று படிநிலை வாசிக்கலாம். முதலாவது படிநிலை வாசிங்க,
புதிய சித்தத்தை பெறுதல் ஆகும். புதிய சித்தத்தை மட்டுமே புது சிருஷ்டி என கூறுவது தவறு என்பதை புரிந்து கொள்ள முடியும். நமது பலியை செலுத்துவது இந்த புதிய சித்தம் தான். இந்த புது சித்தத்தை நாம் பெற்றிருக்கவில்லை என்றால் நமது சரீரத்தை ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க முடியாது. இந்த பலிக்காகவும் புதிய சுவாபத்தை அடைவதற்கும் இரட்சகர் ஒரு ஜாமீனாக ஆகுதல் ஆகும்.
மூன்றாவது வசனம்,
இரட்சகரால் பூமிக்குரிய சுவாபத்தை பலியிடுகிறது, இது பரமபிதாவால் ஏற்றுக்கொள்வதற்கான விசேஷித்த அடையாளத்தை கொடுப்பது ஆகும். ஏற்றுக்கொள்வதற்கான அந்த விசேஷித்த அடையாளம் பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பித்தல் ஆகும்.
சார், முதல் பாயிண்ட் பாருங்க, பாருங்க என்ன முதல் பாயிண்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, இங்க வந்துட்டு முதல் படியில சித்தம் பற்றியும் சிந்தை பற்றியும் அவர் என்ன செய்யறாங்க குறிப்பிட்டுறாரு. பாருங்க, இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா டோட்டல் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடும். சரிங்களா, சித்தம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா வில்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே சிந்தை என்பது பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல எப்படி சொல்லப்படுதுன்னா அது மைண்ட் சொல்லப்படுது. இந்த வில் சித்தம் என்பதுடைய தமிழ் அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விருப்பம், விருப்பம். அதே மைண்ட் அல்லது சிந்தை, சோ இதனுடைய தமிழ் அர்த்தம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அது நம்முடைய மனநிலையை குறிக்கக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த முதல் பாயிண்ட்ல என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னா, சத்தியம் கேட்கிறோம், தொடர்ந்து சத்தியம் கேட்கிறோம், மேலும் 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 சத்தியம் கேட்டுக்கிட்டே இருக்கும் போது ஒரு கட்டத்துல தன்னை அர்ப்பணிக்கணும் ஒரு புதிய விருப்பம் வருது. பாருங்க, சத்தியம் கேட்கிறோம் கேட்கறோம் கேட்கிறோம், ஒரு கட்டத்துல தன்னை அர்ப்பணிக்கணும்னு ஒரு விருப்பம் வருது பாருங்க, அதுதான் புது சித்தம். இந்த புது சித்தத்தை தான் நீங்க புது சிருஷ்டின்னு தவறா புரிஞ்சுக்கிடாதீங்கன்னு சொல்றாரு. ஏன்னா சித்தம் என்பது, அதாவது விருப்பம் என்பது ஜஸ்ட் அது வந்து அந்த அந்த ஒரு கணத்துல வந்துட்டு அது தோன்றக்கூடியதாக அது இருக்கு, அது என்னைக்குமே என்னன்னா நிலையாக அங்க இருக்காது. ஆனா சிந்தை என்பது அது நிலையானது, அதுதான் கிறிஸ்துவின் சிந்தையாகிய புது சிருஷ்டி. ஆனா ஒருவர் அர்ப்பணிக்க வேண்டும் என்று முதலாவது தோன்றுகிற அந்த சித்தம் என்கிற விருப்பமானது புது சிருஷ்டி கிடையாதுங்கிறது. இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம தெளிவா சொல்லிட்டோம் அப்படின்னா, இந்த புது சித்தம் என்கிற முதல் படியிலேயே சிலர் இருந்துட்டு நான் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புது சிருஷ்டியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னா அது தவறுன்னு சொல்லி சுட்டி காண்பிக்கிறார். அடுத்து இரண்டாவது படிநிலை என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த பலிக்காகவும் புதிய சுபாவத்தை அடைவதற்கும் இரட்சகர் ஒரு ஜாமீன் ஆகுதல் ஆகும். பாருங்க, ஒரு குளர் விருப்பம் இருந்ததுனால தன்னை அர்ப்பணிக்க அவர் என்ன பண்றாருனா முன்வரார். அப்படி முன்வரா, அப்படிப்பட்ட அந்த ஒரு அர்ப்பணிப்பை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய விலைக்கிரயத்தினால் அங்கீகரிக்கும் நிலைக்கு அது போகக்கூடிய விஷயத்தை தான் ஜாமீனாக அங்க சொல்லப்படுது. புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா, ஒருத்தர் தன்னை அர்ப்பணிக்கிறாரு, அந்த அர்ப்பணிப்பை நிறைவேற்றுவதற்கு இரட்சகராகி நான் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்படுது. பாரு, இந்த உத்தரவாதம் தான் உண்மையிலே இன்று நம்மை காப்பாற்றக்கூடியதாக அங்க இருக்கு. ஏன்னா சில சமயங்கள்ல நம்ம பண்ணிட்ட உடன்படிக்கைய மீறி நடக்காம இருக்கிறோமா? நடந்துடும், நடந்துடும். அப்படி மீறி நடக்கும் போது நமக்கு எப்படிதான் மீட்பு கிடைக்குது, விலைக்கிரயம் கிடைக்குதுனா கர்த்தருடைய கர்த்தனாலதான், அவருடைய விலைக்கிரயத்தினாலதான் நமக்கு மீட்பு மன்னிப்பு எல்லாமே கிடைக்கக்கூடியதாக இருக்கு. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உடன்படிக்கையை மீறுகிற மாதிரி ஏதாவது நம்ம பாவம் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா அப்பயே நான் செஞ்சிருப்போம், அந்த பாதையை விட்டு நம்ம விலையை போயிருப்போம். ஆக கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய உத்தரவாதம் தான் நம்மை அது காக்கக்கூடியதாக இருக்கு. இதை பற்றி தான் சொல்றாங்க, இதை பற்றி தான் சொல்றாரு, இரட்சகர் ஒரு ஜாமீனாக ஆகுதல் அப்படின்னு சொல்லிட்டு அங்க குறிப்பார். இப்ப அடுத்து மூணாவது படிநிலை என்ன சொல்றாரு அப்படின்னா, இரட்சகரால் பூமிக்குரிய சுபாவத்தை பலிகிடுகிறது, பரமபிதாவால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதும், அதை அவர் ஏற்றுக்கொள்வதற்கான விசேஷித்த அடையாளத்தை கொடுப்பதும் ஆகும். ஏற்றுக்கொள்வதற்கான அந்த விசேஷித்த அடையாளம் பரிசுத்த ஆவியினா ஜெனிப்பித்தல் ஆகும். பாருங்க, இப்ப ஒருத்தர் வந்துட்டு சத்தியத்தை கேட்க முன் வரார், அப்ப அவருக்குள்ளார முதல்ல என்ன போகுது அப்படின்னா வசனம் போகுது, அதன் பின்பு அவருக்குள்ளார என்ன வரும்னா ஒரு தேடல் வரும். சோ அந்த தேடலும் வசனமும் அவருக்குள்ள இணைஞ்சு ஒரு புது சித்தத்தை என்ன பண்ணுனா உண்டு பண்ணுது. இது புது சிருஷ்டி கிடையாது, புது சிருஷ்டி இல்ல. ஆனா இந்த சித்தத்தை கொண்டு ஒரு பாயிண்ட்ல முடிவெடுக்கிறாரு, நான் என்னை தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு. இந்த அர்ப்பணிப்பின் நிலைக்கு அவர் முன்வரும்போது என்ன பண்றாரமா, நம்முடைய இரட்சகர் அவருக்கு ஜாமீன் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை ஒரு உண்மையாக செய்திருக்கிறாரா என்று தேவன் அதை பார்த்து அது அங்கீகரிப்புக்கு அடையாளமாக தான் அவருடைய வல்லமையினால தேவன் என்ன பண்ணனா ஜெனிப்பித்தல அவர் உண்டு பண்ண, அதாவது அவருக்குள்ளார ஒரு புது சிருஷ்டிய தேவன் கருவாக ஜெனிப்பிக்கிறான்னு சொல்லிப்பாங்க. சரி, இந்த ஜெனிப்பித்தல் அப்படிங்கிற ஒரு காரியம் ஒருத்தருடைய வாழ்க்கையில எப்ப நடக்கலாம்? பாருங்க, நீங்க ஜெனிப்பித்தல் ஜெனிப்பித்தல் பத்தி பேசுறோம், அந்த ஜெனிப்பித்தல் அப்படிங்கிற விஷயம் ஒருத்தருடைய வாழ்க்கையில எப்ப நடக்கலாம் அப்படின்னா, ஒன்று வந்துட்டு அவர் வந்துட்டு அர்ப்பணிக்க முன் வரும்போது என்ன செய்யலாம், அந்த ஒரு ஜெனிப்பித்தல் விஷயம் நடக்கலாம். அல்லது வெளிப்படையான நல்மனசாட்சி உடன்படிக்கை செய்யறாங்க பாருங்க, அப்ப நடக்கலாம். இன்னும் இல்லனா சில வருடங்கள் காலங்கள் கூட போகும், காலங்கள் போய் கூட அப்ப கூட என்ன ஆகலாம், இந்த ஜெனிப்பித்தல் அங்க நடக்கலாம் என்று. மேலும் இந்த ஜெனிப்பிக்கப்பட்டவர் பத்தி பிரதர் என்ன குறிப்பிடுறார் அப்படின்னா, ஒருவர் ஜெனிப்பித்தனுடைய பாதையில நடக்கிறேன்னு சொன்னா அவருக்குள்ள சில அடையாளங்கள் காணப்படும் சொல்லி சுட்டி காண்பிக்கிறார். அதை கூட நம்ம பார்க்கலாம், சில பாயிண்ட்ஸ் நம்ம வாசிக்கலாம். போடுங்க.
ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் புது சிருஷ்டியின் கருநிலையில் இருப்பவர்கள் தெரிந்து பாவம் செய்ய மாட்டார்கள், பாவத்தில் அவர்கள் சந்தோஷப்பட மாட்டார்கள், பாவத்திற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். நீதி, பரிசுத்தம், சத்தியம் இவைகளின் பக்கம் இருப்பவர்கள் பாவத்தை தவிர்ப்பார்கள், அதனுடன் ஐக்கியம் கொள்ள மாட்டார்கள், பாவ கிரியைகளில் நுழைய கூட மாட்டார்கள், அதன் மேல் இரக்கம் காண்பித்தால் கர்த்தரிடமிருந்து விலகி இருப்பார்கள். அவர்கள் தெரிந்து பாவம் செய்யாமல் இருப்பது மட்டுமல்ல, ஒரு காவற்காரன் கோட்டையை காப்பது போல, ஒரு நகரத்தை காப்பது போல, ஒரு வீட்டை காப்பது போல தன்னை தொடர்ந்து காத்துக் கொள்வார்கள்.
பாருங்க, ஒருவருக்குள்ள கருநிலையில ஜெனிப்பித்தல் நடந்திருக்கும் போது ஃபர்ஸ்ட் அவர் என்ன செய்ய மாட்டாராம், தெரிந்து என்ன செய்ய மாட்டாரு, பாவம் செய்ய மாட்டாங்க. அடுத்து பாவத்துக்கு சந்தோஷப்பட்டு தனக்கு அதை என்ன செய்ய மாட்டான், தன்னை ஒப்பு கொடுக்கவும் மாட்டான். அடுத்து நீதி, பரிசுத்தம், சத்தியம் இவைகளின் பக்கம் இருப்பவர்கள் பாவத்தை தவிர்த்து அதனுடன் துளி அளவு என்ன செய்ய மாட்டாங்கன்னா, வைக்கியம் வச்சுக்கொள்ள மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஏதோ ஒன்று பாவம் தெரிஞ்சிட்டாலே அதன் கிரியைக்குள்ளால தன்னை என்ன செய்ய மாட்டானா, நுழைச்சிக்கவே மாட்டாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு காவற்காரன் கோட்டையை காப்பது போல பரிசுத்தாவினால் ஜெனிப்பிக்கப்பட்ட தன்னை அவர் பாவத்துக்கு விலகி தன்னை அவரு காத்துக் கொள்வான்னு சொல்றார். சரி, இப்ப மீண்டும் அந்த நியாய தீர்ப்பு நாளுக்கு நம்ம வந்துடலாம். பாருங்க, ஒருவன் ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா, இப்ப பார்த்த இந்த காரியங்கள் அனைத்தும் அவருக்குள்ள உண்மை நடந்திருக்கணும் இல்லீங்களா. ஒருத்தர் ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா, இப்ப பார்த்துட்டு அனைத்து காரியங்களும் ஒரு இடத்துல உண்மையா நடந்திருக்கணும் இல்லீங்களா. சரி, இப்படி ஒருத்தர் உண்மையுடன் காணப்பட்டுட்டா, அந்த ஒரு நியாய தீர்ப்பினால அவர் இங்க காணப்படுவாரு, நிச்சயமா சொல்லலாம், சபையினுடைய வாய்ப்புக்குள்ளார ஒரு அங்கமாக காணப்படுவோம் சொல்லி. சப்போஸ் ஒரு வேலை பிரதர் சொல்லிட்ட அந்த படிநிலையில கடப்பதுல கொஞ்சம் தடுமாற்றம் காணப்பட்டுச்சுன்னா, அதாவது எல்லா படிநிலையிலையும் கடந்து ஒருவர் ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டு பரிசுத்தமாகுதல் நோக்கி போய்கிட்டே இருக்கிறார் ஆனா அவரா என்ன செய்யணும், இலக்கை எட்ட முடியல. அப்ப அந்த ஒரு நாள்ல, நியாய தீர்ப்பு நாள்ல எந்த நிலையில இருப்பாரு கேள்வி போட்டோம்னா, என்ன சொல்லலாம், இரல கூட்டம் சொல்லுவோம். அதே ஒருவர் ஜெனிப்பிக்கப்பட்டு அவருடைய ஆரம்ப நாட்கள்ல உண்மையுடன் ஊழியத்தின் நிலை காணப்பட்டு ஒரு கட்டத்துல இதை தொடர முடியாம அவரிடத்துல இருந்த உண்மைத்தன்மை அந்த விஷயங்களை சுத்தமா அற்று போய் தான் ஜெனிப்பிக்கப்பட்டவர் என்கிற அந்த பாதையை விட்டு விலகி வங்கனைக்குள்ள சிக்கி தங்களை தாங்களே அவங்க வந்தித்துக் கொண்டாங்க அப்படின்னா, இப்ப அந்த நியாய தீர்ப்பு நிலையில எங்க காணப்படுவாங்க, ஜெனிப்பிக்கப்பட்டுட்டா, ஆரம்ப நிலையில அருமையா ஊழியம் பண்ணா, ஆனா பிற்பாடு தெரிந்து என்ன செஞ்சிட்டாருங்க, தன்னைக்குள்ளார வஞ்சனைக்குள்ளா சிக்கி வஞ்சனைக்குள்ள அவரா போய் சிக்கி வந்துட்டார். இப்ப அவருடைய நிலை எங்க போகுது, இரண்டாம் மரணமே. இப்ப அடுத்து ஒருத்தர் சத்தியம் கேட்கிறாரு, அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது, அதாவது அர்ப்பணிக்கணுங்கிற விருப்பம் புது சிந்தம் தோன்றிடுச்சு அவருக்குள்ளார தோன்றிடுச்சு. இது நிமித்தம் அவர் தன் விருப்பத்தை வச்சு அடையாளமா என்ன பண்றனா, ஞான ஸ்நானமும் எடுக்கிறார். அது எப்படிப்பட்ட ஒரு ஞான ஸ்நானம் அப்படின்னா, ஏதோ ஒரு சூழ்நிலைகளால ஒன்று மற்றவர்களுக்காக பண்ணிருப்பாங்க, அல்லது சில பல நிர்பந்தங்களால பண்ணிருக்கிறாங்க, இல்லனா எல்லாரும் உடன்படிக்கை பண்றாங்க, நம்மள என்ன செய்வோம், உடன்படிக்கை பண்றோம் சொல்லிட்டு அங்க பண்ணிருப்பாங்க. இதன் பிறகு சபைக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பாரு. ஆனா அவர்கிட்ட ஒரு பலி இருக்காது. ஒரு நாள் தூங்கி எழுந்திருச்சாங்க அப்படின்னா, நல்லா சின்சியரா எல்லா விதமான வேலைகள், வெட்டு வேலைகள், வெளி வேலைகள் எல்லாம் அருமையா பார்ப்பாங்க, ஆபீஸ் வேலை பார்ப்பாங்க, இதெல்லாம் முடிச்சிட்டு குடும்பத்தோட ரொம்ப அருமையா சந்தோஷமா இருப்பாங்க, ஒரு சோதனையும் இருக்காது. அதே மாதிரி ஒரு புது சிருஷ்டிக்குரிய ஒரு ஆசீர்வாதம் கூட இருக்காது. இன்னும் சோதனையும் சொல்லிட்டா என்னதான் சொல்லுவாங்கன்னா, தன்னுடைய சொந்த குடும்பத்தினுடைய சோதனைகளை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க இல்லீங்களா. நீதி நிமித்தம் வரக்கூடிய துன்பத்தை பத்தி சோதனை பத்தி ஒன்றுமே அவங்க புரிஞ்சிருக்க மாட்டாங்க. மேலும் உலக நன்மைகளை துளி கூட என்ன செய்யும்னா, விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதை பெற்றுக் கொள்வதற்கு உண்டான முயற்சிகளை தந்திரமாகவோ பகிரங்கமாக கூட அவங்க வந்துட்டு செயல்படுவாங்க. ஆனா தொட்டதுக்கெல்லாம் என்ன சொல்லிடுவாங்களா, தேவன் 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 பத்தியே சொல்லிட்டு இருப்பான். இப்படிப்பட்டதுல தேவன் பார்க்கிறார் தேவன் இவர்கள்ட்ட இருந்துட்டு போதுமான வெளிப்படை உண்மைத்தன்மை வெளிப்படலைங்கிறது தேவனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதாவது பேருக்கு உடன்படிக்கை பண்ணிக்கிட்டு சபைக்கு வந்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னு தேவனுக்கு நல்லாவே தெரியுது, நல்லாவே தெரியும். இப்ப அவர் அங்கீகரித்து அதற்கு அடையாளமா அவரை ஆவினால் ஜெனிப்பித்துருவாரா தேவன், ஜெனிப்பித்துருவாரா தேவன் அப்படின்னா நிச்சயமாக இது நடக்கவே நடக்கும். ஆனாலும் தேவன் என்ன பண்றதுன்னா அவர்கள் அப்படியே விட்டுடுவதில்லை. ஏன்னா குமாரன் அவர் என்ன பண்ணிருக்கனா அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்திருக்கிறார். அதனால அவர்கிட்ட இருந்து உண்மைத்தன்மை வெளிப்பட, அதாவது புது சித்தம் புது சிந்தையாக உருவாக்க இன்னும் அதிகமான சத்தியத்தை என்ன செஞ்சிட்டு இருப்பானா, அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார், கொடுத்துக்கிட்டே இருப்பார். எங்கேயோ ஏதோ ஒரு பாயிண்ட்லயாவது உண்மைத்தன்மை வெளிப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆனாலும் இந்த புது சித்தமானது புது சிந்தையாக உருவாகாம அப்படியே வாழ்ந்து 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 ஒரு கட்டத்தில் அவர் மடிச்சும் போயிடார். புது சித்தம் இருக்கு, புது சிந்தை உருவாகல, புது சித்த நிலையிலேயே இருந்து இருந்து வாழ்ந்து உடன்படிக்கையெல்லாம் பண்ணிருக்கலாம் நாட்களா இருக்கலாம், அப்படியே வாழ்ந்து வாழ்ந்து புது சித்தை உருவாக சிந்தை உருவாகணும் என்ன செஞ்சிட்டானா, மறிச்சும் போயிட்டார். பாரு இது மாதிரி நிறைய பேர், இது மாதிரி நிறைய பேர் இந்த ஒரு பாதையில நடப்பதற்கு வாய்ப்புகள் அங்க இருக்கு. மேலும் இப்படிப்பட்ட அர்ப்பணிப்ப தேவன் அங்கீகரிக்க போறதும் இல்லை. இந்த அர்ப்பணிப்பு அங்கீகரிக்க போறதில்லை அப்படின்னா அவர்களிடத்தில் தேவன் ஜெனிப்பித்தல் அப்படிங்கிற விஷயத்தையும் கொண்டு வர போறதில்லை. சுருக்கமா சொல்லிட்டா நான் உடன்பண்ணிட்டு படிக்கை பண்ணிட்டேன்னு சொல்லுகிற அநேகர் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் இல்லை. பாருங்க ரொம்ப சீரியஸான பாயிண்ட், ரொம்ப சீரியஸ். நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடிய அநேகர் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் ரொம்ப சீரியஸ். இப்படிப்பட்டவர்கள் நியாய தீர்ப்பில் வராங்க. இவங்க எந்த நிலையில வருவாங்க, ஆவினால் ஜெனிப்பிக்கப்படவே இல்லை, உடன்படிக்கை பண்ணிருக்கலாம் வாழ்ந்திருக்கலாம், சித்தம் அப்படி சிந்தியா உருவாக அடுத்த கட்டத்துக்கு மீறி போகல. இப்ப இவர்கள் மறித்து நியாய தீர்ப்பில் வராங்க அப்படின்னா எங்கதான் வருவாங்க அப்படின்னா எங்க வரலாம், பொதுவான உயிர்த்ததுல கப்பர் நகம் பட்டணத்தார் இப்படி வந்து நிக்கிறாங்களோ அவர்கள் பக்கமே இவர்கள் வந்து நிற்பாங்க. இப்ப சோதமோடும் கப்பர்நகமே நம்ம கட்டணத்தை கம்பேர் பண்ணது போல பெரிதான வாய்ப்பை தவறவிட்டு பொதுவான உயிர்த்தல்ல ஒருவேளை பாருங்க ஒருவேளைங்கிறத நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கலாம், நம்ம அப்படி எல்லாம் பெருசா நினைச்சிடலாம். ஒருவேளை நம்மில யாராவது வந்துட்டா அங்க கப்பர் நகமையும் பட்டணத்தோடு நம்மையும் வச்சு கொஞ்சம் கம்பேர் பண்ணிப்பாரு, கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாரு. இதை விட ஒரு அவமானம் ஒரு வேதனை வேற எதுவுமே பாருங்க. அங்க அவர்களோட இணைச்சி இணைச்சி பேசி பார்த்து பாருங்க, அந்த இணைத்து பேசப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் இப்ப கம்பேர் நம்ம கூட நம்ம இணைச்சி என்ன செய்யலாம், கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. பார்த்தோமா இன்று நம்ம மத்தியில கர்த்தர் பிரகாசமான வெளிச்சத்துல ஊழியம் செய்து கொண்டு அவர் அங்க இருக்கிறார், இது நமக்கு நல்லாவே தெரியும். மேலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்மாதிரியாக மட்டுமே இருந்தார், ஆனா நமக்கு அவருடைய சரீரத்தையே புசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர்களாக நம்ம காணப்படுறோம், இது நமக்கு நல்லா தெரியும். விசேஷமா இந்த ஒரு விஞ்ஞான உலகத்துல கடந்த காலங்களில் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டதை காட்டிலும் இப்ப பாத்தீங்கன்னா அவருடைய மலிமை மகிமையான காரியங்கள் ரொம்ப ரொம்ப துல்லியமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், ரொம்ப துல்லியமா நம்ம பார்த்துருக்கோம், மகிமையை நம்ம கவனிச்சுட்டு இருக்கிறோம், இது நமக்கு நல்லா தெரியும். ஆனா இதெல்லாம் நம்ம தெரிந்தோம் அறிந்தோம் கேட்டோம், நான் எந்த பழியும் நான் செலுத்த மாட்டேன், வாய்ப்பு இருக்கும் போது மீட்டிங் அட்டன் பண்ணுவேன், வருஷம் வருஷம் எங்க இருந்தாலும் பாஸ்வேர்டு அனுப்பிச்சிருவேன், ஏன்னா நானும் ஒரு புது சிருஷ்டி. இப்படி சொல்லி 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 உலகத்தோடு உலகமாக ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கையை ஜீவிச்சுட்டு பிரதர் நான் எப்படி சபையாகணும் பிரதர் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், எப்படி பாருங்க. இன்னைக்கு புது சிருஷ்டிங்கிற ஒரு அந்த ஒரு நிலைய புது சிருஷ்டிங்கிற அந்த ஒரு நிலைய இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா ஏதோ சட்டையை கலட்டி மாற்றுவது போல பயன்படுத்துவது அநேகர் பயன்படுத்திட்டு, தேவைக்கு அநேகர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா இதை பயன்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கு. இதுல வந்துட்டு பார்த்தோம்னா இப்படி பயன்படுத்தக்கூடியவர்கள் நம்மில் அநேகர் ஆயிட்டாங்க. ஏன்னா இந்த அநேகர் அந்த முதல் படியை வந்துட்டு விட்டுட்டு தாண்டாம அதுலயே நின்னுறாங்க. பாரு இப்படிப்பட்டவர்களாக இருந்து மறித்து பின்பு பொதுவான உயிர்த்தல உயிர்த்தெழுந்து அந்த ஒரு நியாய தீர்ப்பினால அதாவது ஒருவேளை மீண்டும் பண்ண ஒருவேளை ஒழுக்கமா நம்ம வாழாம விட்டா கண்டிப்பா எங்கதான் வந்து நிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அந்த ஒரு பொதுவான தினத்துல. இப்ப நம்மையும் அங்க கப்பர் நம்மை வைத்து கர்த்தர் சொல்லுவாங்க, உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கள் கப்பர்நகூமில் செய்யப்பட்டிருந்தாள். அடுத்து சொல்வார், நியாயத்திற்கு நாளே உனக்கு நேரிடுவதை பார்க்கலாம், கப்பர்நகூமுக்கு நடப்பது லகுவாக இருக்கும். ஏன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் பிரசன்னால அதிக சத்தியத்தினுடைய வெளிச்சத்துல அவர்களை காட்டிலும் மிகவும் விசேஷித்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? காணப்படுறோம், வெளியில சொல்றோம் இல்லையா, நாங்களாம் ரொம்ப டீசென்டான ஆளுங்க, எங்களுக்கு தெரியாத சத்தியம், நாங்க வேத மாணவர்கள், எங்களுக்கு தெரியாத சத்தியம் யாருக்கும் தெரியாதுங்க. எந்த அளவுக்கு காணமா, ஒரு உயர்வா, எந்த அளவுக்கு இருந்தாலும் பேசுறோம் இல்லைங்களா? ஆனா இவ்வளவு விசேஷித்த வாய்ப்புல காணப்படக்கூடிய நாம அந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா அந்த நியாயத்திற்கு நாளில் கப்பர் நாள் விட நமக்கு பல மடங்கு கடினமான ஒரு நாளாக காணப்படும். சரி, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா சில சில பாயிண்ட் சொல்லலாம். பாருங்க, முதல் பாயிண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, சத்தியம் கேட்டும் இறுதியா கடினத்தன்மையோடு காணப்படும். சத்தியம் கேட்டும் இறுதியா கடினத்தன்மையோடு காணப்படும். எவ்வளவோ சத்தியம் வந்துட்டு போதிக்கப்பட்டு அது அவர் காதால கேட்டாலும் அது எங்க போகாது தெரியுங்களா? இதயத்துக்குள்ளார போகவே போக கூடுகையெல்லாம் அட்டன் பண்ணுவாங்க, ஆனா எப்படி அட்டன் பண்ணுவாங்க தெரியுங்களா? வந்து உட்காந்துச்சுமா அந்த மாதிரி வந்து உட்காந்து எழுந்துச்சு போயிடும். அதாவது ஒரு ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா, கேட்ட சத்தியம், அந்த கேட்ட சத்தியத்துடைய உணர்வு முகத்துல பார்க்கவே முடியாது, முகத்துல பார்க்கவே முடியாது. ரெண்டாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, கீழ்ப்படுதல் இல்லாமல். பாருங்க, கீழ்ப்படுமை இல்லாமை அப்படிங்கிற விஷயம் இது என்னன்னா, ஒரு விழுந்து போன ஸ்வாவத்தினுடைய வெளிப்பாடு. பாருங்க, இந்த ஒரு அது மட்டும் இல்ல, இது வந்துட்டு தீமைகளை அதிகமாக விரும்பும் மனப்பான்மை கொண்டதுன்னு சொல்லிட்டு கூட சுட்டி காட்டுறேன். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன்னா, கொடுங்குணத்துக்கு வழி நடத்தக்கூடிய மிகவும் வசத்தன்மை வாய்ந்தனுங்கிறார். பாருங்க, விஷயம் வந்துட்டு உள்ள வந்தாச்சு, ஆனா அந்த கீழ்ப்படுத்த சில படிநிலைகள்லாம் நம்ம சரியா நம்ம பூர்த்தி செய்யல அப்படின்னா, இதனால சில மோசமான நிலைகளுக்குள்ள நம்ம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மூணாவது பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா, சத்தியத்தின்படி ஒழுக்கம் இல்லாத காணப்படும். சத்தியத்தின்படி ஒழுக்கம் இல்லாத காணப்படும். பாருங்க, பிரதர் பேசும் போது ஒரு பாயிண்ட் பேசினாருங்க, பாரு இவ்வளவு நாட்கள் எல்லாம் கூடி வந்திருக்கிறோம், இவ்வளவு அருமையான சந்தோஷமா இருக்குது, இதே மாதிரி ஒரு டைம்ல பரலோகத்துல கூடுனா எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு, ஆனா அந்த ஒழுக்கம் பத்தி பேசும்போது நமக்கு நேற்று நாட்கள் நம்ம நடந்ததான் சம்பவங்கள் விஷயங்கள் வருது. பாருங்க, நேற்று நாட்கள்ல வந்து ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை சேர்ச் பத்தி நிறைய ஆலோசனை கொடுத்தாங்க, அட்வைஸ் பண்ணாங்க, கொஞ்சம் எல்லாம் வந்து ஒழுங்கானு. எத்தனை பேர் ஒழுக்கத்தோட நம்ம பின்பற்றி அந்த ஒழுங்கோடு நம்ம கடைபிடிப்புன்னு நினைச்சோம் இல்ல, வெளியில யாருமே தெரியாது, தயவு செய்து எல்லாரும் வந்து உள்ள உட்காருங்கன்னு சொல்லி அதுக்கு ரெண்டு பேர் விட்டுருந்தாலும் கூட என்ன பண்றது இல்லைங்க, சுத்தரம் சுத்தித்தான் இருக்கு, போயிட்டு தான் இருக்கு. தலையான எல்லா விஷயங்களும் ஒழுங்கெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி உங்களுக்கு பரிக்கரையெல்லாம் விரிச்சு கிடிச்சு எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறோம், நீங்க எல்லாம் வந்து படுங்க, அதற்காக ஒரு பெரிய டீமே செயல்படுன்னு சொன்னா அதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம், நாங்க இப்படிதான் இருப்போம். எவ்வளவு விஷயங்கள் ஒழுக்க குறைவுகளால் நம்ம அதெல்லாம் இப்ப யோசிக்க வேண்டியது இருக்கு. எவ்வளவு விஷயங்கள் ஒழுக்கக்கேடான விஷயங்கள் நிறைய நம்மளால அறியாமல் நம்ம நிறைய சில விஷயங்கள் செய்து கொண்டிருக்கோம் இல்லைங்களா? அப்ப இங்கே இப்படி இல்ல அப்படின்னா ராஜ்யத்துக்கு பரலோகத்துக்கு இப்பெல்லாம் கற்பனை பண்ண முடியுமா? நம்மளால யோசிப்பதற்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? பாருங்க, இப்படிப்பட்ட நிலை எல்லாம் காணப்படுறவங்க எங்க வராங்கன்னா, பொதுவான உயிர்த்தெல்லாம் வராங்க, ஜெனிப்பத்தில் நம்ம அவங்கள பத்தி பேசுறோம், இவங்க நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஆவிக்குரிய சோம்பல் அல்லது சோம்பேறித்தனம். பாருங்க, புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா, அவர் சிந்தையை கொண்டு போவதற்கு முழுக்க முழுக்க சோம்பேறித்தனமாக இருப்பார். எந்த புத்தகத்தை படிக்க மாட்டாங்க, படிச்சா தூக்கம் வந்துடும், தேவ வார்த்தையில கேட்பதில் பெரிய ஆர்வம் இருக்காது, சபையில அப்படியே வந்து ஒரு ஓரமா உட்காருவாங்க, மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருக்கு எந்த திறந்தனும் கொடுக்காம எழுந்து போயிருந்து நினைச்சு போயிருவாங்க. இதனால அந்த ஜெனிப்பித்தவளுடைய பக்கம் கூட அவருடைய பார்வை அங்க போக. அது மட்டும் இல்ல, சமயத்துல இந்த மாம்சத்துக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு உலகம் சார்ந்துட்டு ஒரு தேவை இருக்கு, ஆதாயம் இருக்கு அப்படின்னா, இதுவரைக்கும் தான் ஒரு புது சிருஷ்டி என்கிற நிலையை தடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தவரு அந்த ஆதாயத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்வானா, அதை கலட்டி ஓரமா வச்சுட்டு அந்த ஆதாயத்தை கொட்டுட்டு பெற்றுக்கொண்டு, அதாவது தன் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற பின்பு திரும்பியும் தன்னுடைய சட்டை எடுத்து மாட்டிக்கொள்வது போல என்ன சொன்னா, மாட்டிக்கொண்டு நானும் ஒரு புது சிருஷ்டின் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காட்டிக்குவார், சொல்லிக்குவார். பாரு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் உதாரணங்கள் அப்படிங்களா நிறைய காண்பிச்சுட்டே போலாம். பாரு, இப்படிப்பட்ட செயல்பாடுகள் காண்பிக்கிறவங்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் தேவன் விரும்புவாரா அப்படின்னா, நிச்சயமா அங்க விரும்ப மாட்டார். பாருங்க, அநேக சமயங்கள்ல ஒருவருடைய எண்ணங்களும் செயல்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளி ஸ்வாவம் பார்த்தோம் அப்படின்னா புது சிருஷ்டிக்குரிய ஸ்வாவம் மாதிரியே தெரியும். அவங்களுடைய பேச்சு செயல்பாடுகள் என்ன எல்லாம் பார்க்க பார்க்க புது சிருஷ்டிக்குரிய செயல்பாடுகளாகவே நமக்கு தெரியும். ஆனா பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்க அப்படின்னா, அந்த புது சிருஷ்டிக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமே இல்லாம அங்க இருக்கு. அதனாலதான் இந்த ஜெனிப்பித்ததனுடைய பாதையில அநேகர் இல்லை அப்படின்னு சொல்லி கூட பிரதர் ஒரு சில இடங்கள்ல அங்க சுட்டி காமிக்கிறேன். பாருங்க, இப்ப இதனுடைய சீரியஸ்னஸ் எப்பேற்பட்டது அப்படிங்கறத நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிருப்போம் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அநேக பேர் தெளிவான ஒரு புரிதல் இல்லாம ஜீவிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய விருப்பம் கிறிஸ்துவோட சிந்தையாகிய புது சிருஷ்டியாக மாறிடுச்சான். விருப்பம் இருக்கு, சிந்தை இருக்கு, இது சித்தம் இருக்கு, இது வந்து புது சிருஷ்டியாக மாறிடுச்சா. அப்படி நான் புதிய சிந்தையில ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டு எனக்கென்று கொடுக்கப்பட்ட பாதையில நான் இலக்கை நோக்கி நான் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறேனா? சற்று சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இனி நாட்களும் கிடக்கும். அநேகர் உடன்படிக்கை பண்ணி உள்ள வரோம், வந்த அந்த நிலையில் நின்றோம், அடுத்த கட்டத்தை மூவ் பண்றோம். ஏன்னா நாம ஜெயம் கல்லக்கூடிய ஒரு வகுப்பாளாக அழைக்கப்பட்டிருக்கோம் என்பதை நாம மாறிடவன். அதன் வெளிப்படுத்த சொல்லப்படுது, ஜெயம் கொள்கிறவன் எவனோ. அப்படின்னா ஜெயம் கொள்கிறவனாக நான் இருப்பேன் சொன்னா ஒரே ஒரு படி மட்டும் வரணும்னு நினைக்காது, அடுத்தடுத்து படிநிலைகளை தாண்டி வரணும். ஏன்னா படிகளை நம்ம கடக்கணும் என்கிற வருப்பாளாக வந்துடுங்க அப்படிங்கிற. அப்படி வந்துட்டீங்க அப்படின்னா இரண்டாம் படிநிலையில கர்த்தர் எப்படி நாம கடந்து போகுவதற்கு நமக்காக ஜாமீனாக இருந்து நமக்காக ஒரு பரிதி பேசுவார். இது நிமித்தம் அந்த மூன்றாம் படிநிலையில பிதா நமக்குள் ஜெனிப்புத்தலை கொண்டு வந்து முடிவாக ஆவிக்குரிய பிறத்ததன் மூலமாக நமக்குள்ள ஜீவ கிரீடத்தை அவர் தரிப்பிப்பார். அப்படி தரிப்பிக்கும் போது அந்த நியாயத்திற்கு நாள உலகை ஆளக செய்யக்கூடிய ஒரு வகுப்பாராக கர்த்தரோடு நாம கூட அங்க இணைஞ்சிருப்போம். பாருங்க, ஒருவேளை இதையும் மீறி நான் ஜெனிப்பிக்கப்பட்டு உணர்வு இருக்கு, எனக்குள்ள உணர்வு இருக்கு, ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கேன், ஆனா இதே நிலையில என்னால தொடர்ந்து உண்மையாக ஜீவிக்க முடியல, அதாவது என்னால பாவ செய்களை விட்டு விலக முடியலன்னு சொன்னா நல்லா யோசிக்கணும் கர்த்தர் எவ்வளவு காலத்துக்கு தான் நமக்கு ஜாமீன் கொடுத்துட்டே இருப்பார். பாருங்க, அதுவும் ஒரு முடிவுக்குள்ளார வந்துடும், அது ஒரு முடிவுக்குள்ளார வந்துடும். இதை பற்றி பிரதருடைய எழுத்துக்கள் வாசிக்கலாம். பாருங்க, பாயிண்ட் வாசி.
ஒருவருக்குள் தேவனுடைய பரிசுத்த சித்தம் இருக்கும் வரை அவருக்குள் ஜீவன் இருக்கிறது, ஆனால் அவர் தெரிந்தே பாவம் செய்தால் இந்த பரிசுத்த வித்து மரிக்கிறது. இந்த வித்து அழிந்து போவதினால் புது சிருஷ்டியும் மரித்து போகிறது. எனவே அந்த தனிப்பட்ட நபர் இரண்டாம் மரணத்தை தவிர வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது.
பாருங்க, ஒருவருக்குள் தேவனுடைய பரிசுத்தம் இருக்கும் வரை அவருக்குள் ஜீவன் இருக்கிறது, ஆனால் அவர் தெரிந்தே பாவம் செய்தா இந்த வித்து மரித்து போகிறது. இந்த வித்து அழிந்து போனால் புது சிருஷ்டியும் மரித்து போகிறது. அந்த தனிப்பட்ட நபர் இரண்டாம் மரணத்தை தவிர வேறு எதையுமே எதிர்பார்க்க முடியாது. தெளிவா சொல்றேன், தெளிவா சொல்றேன், அந்த நபர் இரண்டாம் மரணத்தை தவிர வேற எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. இந்த ஆர்டிகளுக்கு பிரதர் ஒரு ஆதார வசனம் கொடுத்திருக்கிறார், அதை கூட நம்ம வாசிக்கலாம். 1 Joel 5:18 வாசிங்க.
தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான்.
பாருங்க, ஆதி அப்போஸ்தலன் தெளிவா சொல்லிட்டார், தேவனால் பிறந்தவன் சொன்னீங்க அப்படின்னா பாவம் செய்ய மாட்டான். நம்மளா தேவனால் பிறந்தவர்களா இல்லையா? ஆமா, நம்மளாம் தேவனால் பிறந்தவர்கள். சரி, தேவனால் பிறந்த நாம பாவம் செய்யறோமா இல்லையா? ஆமா, பாவம் செய்யறோம். அப்ப பாவம் செய்யறோம்னு சொல்லக்கூடிய நாம எப்படி தேவனால் பிறந்தவரும் சொல்ல முடியும்? கேள்வி புரிஞ்சா? தேவனால ஒருத்தர் பிறந்தாருனா என்ன செய்ய மாட்டாரு? பாவம் செய்ய மாட்டாரு. நான் தேவனால் பிறந்தானா? ஆமா, தேவனால் நாங்களா பிறந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். சரி, அப்ப பிறந்தவன் விசுவாசிக்கிறோம், நாம பாவம் செய்யறோமா இல்லையா? ஆமா, பாவம் செய்யறோம். அப்ப பாவம் செய்யறோம் சொல்லிட்டு எப்படி தேவனால் பிறந்தனு சொல்ல முடியும்? பாரு, இதே வசனத்தை திருத்திய மொழிபெயர்ப்புல வாசிக்கலாம், வாசிங்க.
தேவனின் பிள்ளையாக மாறிய மனிதன் பாவம் செய்வதை தொடர்வதில்லை என்பதை நாம் அறிவோம். தேவனின் குமாரன் தேவனின் பிள்ளையை பாதுகாக்கிறார், தீயவனால் அம்மனிதனை துன்புறுத்த இயலாது.
பாருங்க, தேவனின் பிள்ளையாக மாறிய மனிதன் பாவம் செய்வதை என்ன செய்வதில்லையாமா? தொடர்வதில்லை. அப்படின்னா இந்த அழைப்புல உள்ள நுழையும் போது நம்ம பரிபூரணர்களாம் இல்ல இல்ல, பாவிகளாகத்தான் காணப்படுறோம். மேலும் சில நேரங்களை தொடர்ந்து நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? பாவங்களை செய்யக்கூடியவர்களா இருக்கும் இல்ல. ஆனா இதே நிலை எது வரைக்கும் போயிடக்கூடாது? நம்முடைய ஜீவியத்துடைய முடிவு மனநிலை வரை கூட அங்க கடந்து போயிடக்கூடாது. அப்படிப்பட்டதான் வசனம் சொல்லுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், அந்த மனிதன் பாவத்தை தொடர்வதில்லை. ஆனா இதையும் மீறி ஒரு துணிகரமாக காணப்பட்டுட்டானா, அது எங்க கொண்டு போயிருந்தா? அவரை முற்றிலுமான ஒரு அழிவுக்குள்ளார அங்க கொண்டு போயிடும். பாருங்க, அந்த கப்பர் நாம இருந்த இடத்துலதான் இன்னைக்கு யார் இருக்கிறோம்? நாம இருக்கிறோம், நாம இருக்கிறோம். ஒருவேளை இப்ப நம்ம இடத்துல கப்பர் நாமுக்கு சொன்ன வார்த்தைய நம்ம கிட்ட சொல்லியிருந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கப்பர் நாமு கிட்ட தேவன் அதிக நாட்கள் அங்க இருந்து 3.5 வருடங்கள் அதிகமான போதனைகள் பண்ணி அவருடைய வார்த்தைக்கு அவர் உட்படாம என்ன செஞ்சிட்டாங்க? கீழ்படுத்தலாம் போயிட்டாங்க. அப்பதான் சில வார்த்தைகள் பேசினா, இப்ப அதே வார்த்தையில இப்ப நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதை காட்டிலும் வெளிச்சமான ஒரு சத்தியத்தை பெற்றுக் கொண்டவர்களாக இனி நாமளும் ஒரு கப்பர் நம் பட்டணத்தார் போலதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதிகமான வெளிச்சம், அவர்களை காட்டிலும் அதிகமான சத்தியம், அவரே பூசிக்கூடிய தாழ்ந்து கூட வாய்ப்பு தான் பெற்றவர்களா இருக்கும். அப்ப நம்ம பண்ணனா கொஞ்சம் ஒப்பீடு பண்ணி பார்க்கலாம். மத்திய 11:23 திருத்திய மொழிபெயர்ப்பு வாசிக்கலாம் பாருங்க.
கப்பர்நகுமே, மக்களாகிய நீங்கள் வானம் வரை உயர்த்தப்படுவீர்களோ? இல்லை, நீங்கள் மரணக்குழியில் தள்ளப்படுவீர்கள்.
இப்ப கப்பர்நகுமே பக்கத்துல நம்மள போடுங்க, பாத்தீங்க.
கப்பர்நகுமே
விட்டுருங்க. பரிசுத்த மக்களாகிய நீங்கள் வானம் வரைக்கும் உயர்த்தப்படுவீர்களோ? கர்த்தர் இப்ப நம்மளை பார்த்த கேட்க எப்படி இருக்கு பாருங்க. வானம் வரைக்கும் உயர்த்தப்படுவீர்களோ? இல்லை, நீங்கள் மரணக்குழியில் தள்ளப்படும். இது மரணம் ஒப்பீடு பண்ணி பாக்குறதுக்கே நமக்கு எப்படி இருக்குது? உள்ளுக்குள்ள ஒரு பயம் இல்ல, ஒரு நடுக்கமா இருக்குல்ல. ஓ இப்படி இல்ல, ஐயோ நம்மளால யோசிக்க கூட முடியல. இது மாதிரி நம்மளால ஒப்பீடு கூட என்ன செய்ய முடியல, பண்ணி பார்க்க முடியல, பார்க்க முடியல. அன்பான சோதர சொல்ல இல்லைங்களா? சோ இது சாதாரணமான விஷயம் இல்ல. அப்ப இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம பார்க்க முடியாது. சோ அப்ப என்னுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஜீவியம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். ரொம்ப ரொம்ப சீரியஸா சிந்திக்கக்கூடிய ஒரு தருணங்களாக இப்ப நம்முடைய கடைசி காலங்களுடைய வாழ்க்கை நாட்கள் காணப்படுது. ஏன்னா கப்பர்நகும் பட்டணத்தார் கூட அங்க அவங்க சத்தியத்தை மிஸ் பண்ணிட்டாலும் என்ன ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, பொதுவான உயிர்த்ததில் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஒன்னும் சபையாகிறோம் இல்ல அப்படின்னா திரு திரள் கூட்டம் கூட இன்னைக்கு என்னன்னா, ரொம்ப நிறைய பேர் ரொம்ப சாதாரணம் நினைச்சிட்டாங்க, சர்வசாரம் சொல்லிடுறாங்க. திரள் கூட்டம் தான் நமக்கு வாய்ப்பு, நம்ம என்ன சபையெல்லாம் இங்க போய் இவ்வளவு நம்மள போதும். ரொம்ப சாரம், திரள் கூட்டத்தினுடைய வாய்ப்பு கூட சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. பாருங்க உதாரணத்துக்கு, இப்போ ஒரு டைமுக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு ட்ரெயின் கிளம்புது, நம்ம ஆல்ரெடி எல்லா ரிசர்வேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறோம், கிளம்பி போகணும். கிளம்புறதுல கொஞ்சம் அஜாக்கிரதையா கொஞ்சம் நேரம் கலந்தாச்சு, நேரம் ஆக ஆக நமக்கு உள்ள பதப்படக்குது, எப்படியா நம்ம ட்ரெயினை பிடிச்சிடும் சொல்லி அடிச்சு பிடிச்சி எப்படியே ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸ்டேஷனுக்கு போயினதுக்கு அப்புறம் தான் தெரியுது 8th பிளாட்ஃபார்ம் தண்ணி நிக்கணும் சொல்லிட்டு, உடனே படிக்கட்டெல்லாம் ஏறி போகணும். இதுல வேற என்னன்னா, குடும்ப சுவாமிகள் எல்லாம் ஒரு 20 கிலோ வெயிட்டை வேற உடம்பு ஏற்றி விட்டாங்க, கொண்டு போக தூக்கிட்டு போங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போகன்ட்டு. இல்ல இன்னொரு கொடுமை என்னன்னா, மனைவி மக்களை சேர்த்து நீங்களே கூட்டு போகணும்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. இப்ப இவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு பாடுபட்டு படிக்கட்டெல்லாம் ஏறி இறங்க போற நேரம் பார்த்தா ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகிட்டே இருக்கு. இன்னும் மூச்சை போட்டு இறங்கி எல்லாம் நின்னா ட்ரெயின் நம்ம கண்ணு முன்னாடியே கடந்து போயிடுச்சு. என்னோட இலக்கான ட்ரெயினை போய் நான் பிடிக்கணும், முடியல, விட்டுட்டேன். இப்ப என்னுடைய மனநிலை எப்படி இருக்கு? எவ்வளவு ஒரு வருத்தம், எவ்வளவு ஒரு வேதனை, நிறைய பிரயாசம் எடுத்தோம், எவ்வளவு எஃபெக்ட் போட்டோம், வேர்க்க விருவத்தை படாத பாடுபட்டுலாம் போய் நின்னா போயிருச்சு. இப்ப அந்த சுமை தூக்குவாரு, ஒரு ஓரமா போறவர், அவர் நம்மளை பார்த்துட்டே இருந்திருப்பாரு. இப்ப நம்ம கிட்ட வந்து ஆதல ஒரு வார்த்தை சொல்லுவார், ஐயோ என்ன, ஒரு 2 நிமிஷம் நீங்க முன்னாடி வந்திருக்க கூடாது, வந்துட்டு என்ன செஞ்சிருக்கலாம், இலக்க பிடிச்சிருக்கலாம், ட்ரெயினை பிடிச்சிருக்கலாம். அப்பதான் இன்னொரு ஆறுதலா வார்த்தை சொல்லுவாரு, சரி பரவாயில்ல விடுங்க, இன்னொரு 4 மணி நேரத்தில் இன்னொரு ட்ரெயின் இருக்கு, அதை ஏறிப்போம். இப்படிதான் தேவன் நம்மளை பார்ப்பான். தேவன் நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரே அழைப்பு எது அப்படின்னா, சபை. நீங்க நான் எல்லாம் கிரீடத்தை சுதந்திரத்துக்குள்ளதான் அவருக்காக நம்மளை அழைச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட அழைப்பை சுதந்திரத்துக் கொள்வதற்காக இந்த ஒரு கடினமான பாதை நம்ம கலந்து வந்திருக்கிறோம். வந்துருங்க, எப்படியாவது இதை தாண்டி வந்துருங்கன்னு சொல்லிட்டு வாய்ப்புகளை மேலும் மேலும் நம்ம கொடுத்து கொடுத்து சத்தியத்தையும் மேல மேல கொடுத்துக்கிட்டு நம்மளை அப்படியே அழைக்கிறார். ஆனா அப்படி வரக்கூடிய வாய்ப்புல சில நேரங்களில் சில விதங்களில் நம்மளால என்ன செய்ய முடியல, உண்மைத்தன்மையை காண்பிக்காத பட்சத்தில் கொஞ்சம் தவறும் போது, அந்த இலக்கை எட்ட முடியாத கொஞ்சம் தவறு நடக்கும் போது எங்க போயிதுன்னா, ஆனால் திரள் கூட்டத்தை அந்த வாய்ப்பு கூட நான் மிஸ் பண்ணிட்டோம்னா முடிவு எங்க தான் போகுது? இரண்டாம் மரணமே. அன்பான சோதர, இதைத்தான் பிரதர் வந்துட்டு இந்த 2 ஆர்டிகளையுமே நமக்கு ரொம்ப சீரியஸா சுட்டி காண்பிக்கிறார். ரீப்ரன்ஸ் 26:23, சத்திய அறிவு உங்களுக்குள் பொறுப்புகளை அதிகரிக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. சத்திய அறிவு உங்களுக்குள் பொறுப்புகளை அதிகரிக்கிறது என்கிற நீங்க மறந்துடாதீங்க. 2வது ரீப்ரன்ஸ் பாக்குறோம், ரீப்ரன்ஸ் 57:42, ஆவியினால் திணிப்பிக்கப்பட்டவர்களுக்கு என்று பொறுப்பு இருக்கு. ஆவியினால் திணிப்பிக்கப்பட்டவர்களுக்கு என்று உங்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கு, அந்த பொறுப்புகளை என்ன செஞ்சிடாதீங்கன்னா நிராகரிச்சிடாதீங்க அப்படிங்கிற. ஆக அன்பான சகோதர சொல்ல, இந்த ஒரு நியாய தீர்ப்பினால் நம் யாவருக்குமான எச்சரிப்பினுடைய நாளாக என்பதை நாம் மறந்துட வேணாம். இதுவே நியாய தீர்ப்பு நாள் என்கிற தலைப்புல சற்று நேரம் நாம தியானித்திருக்கிறோம். சோ நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் சொல்லிட்டு பிரதர் முடிச்சார். அவனை கண்டினியா தொடர்ந்து திரும்பி நம்ம முடிச்சு எங்கெல்லாம் வச்சிருக்கனா பிரதருடைய அந்த தலைப்போட தான் நம்ம இணைச்சு இந்த ஒரு பாடத்தையும் கூட நம்ம முடிச்சிருக்கிறோம். ஸோ இதுவே இந்த ஒரு நியாயத்திற்கு நாள் எங்கள் தலைப்புல சற்று தியானத்திருக்கிறோம். பொறுமையாக கேட்டவங்க யாவரையும் தேவன் தாமே ஆசிரியர் தோழ்த்துவாராக. ஆமி
பிரியமான அன்பு சகோதர சோழர்களே,